கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல வேண்டும். உலகமெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறது. நம்ம அதிலிருந்து ரொம்ப காலமாக விடுதலை ஆயிட்டோம். அதனால் கிறிஸ்மஸ் பண்டிகைனா என்னன்னே நமக்கு தெரியலை. ஆனாலும் நமக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை இல்லாவிட்டாலும் கிறிஸ்மஸை குறித்து தானே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த வெளிப்பாட்டை நம்ம உடையவர்களாக இருக்கும். இந்த நாளிலே நான் மறுபடியும் இயேசு பிறந்ததை குறித்து சொல்ல விரும்புகிறேன். கவனமாக கவனியுங்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 2:2 வாசிக்கலாம்.
ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள்.
கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஃபாலோயிங் த ஸ்டார் டு பெத்லகேம். நட்சத்திரத்தை பின்பற்றி பெத்லகேமை அடைவது. ஃபாலோவிங் த ஸ்டார் டு பெத்லகேம், நட்சத்திரத்தை பின்பற்றி பெத்லகேமை அடைவது என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். மத்தேய 2 அந்த ஞானிகளை குறித்து வாசிக்கிறோம். த வைஸ் மேன், 3 குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஏரோதுவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். When Jesus was born in Bethlehem of Judea, in the days of Herod the king, behold, there came wise men from east to Jerusalem. Wise men from the east to Jerusalem. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள், பைபிளில் வந்து வைஸ் மேன் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர்கள் வந்து எருசலேமில் வந்து என்ன கேட்கிறார்கள் என்றால், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? வேர் இஸ் ஹீ தட் இஸ் பார்ன் த கிங் ஆஃப் ஜூஸ். நாங்கள் கிழக்கிலிருந்து அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஃபார் வி ஹாவ் சீன் ஹிஸ் ஸ்டார் இன் த ஈஸ்ட் அண்ட் அவர் கம் டு வர்ஷிப் ஹிம். கிழக்கிலே அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை தொழுது கொள்ள வந்தோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவரை தொழுது கொள்ள வந்தோம், அந்த கிறிஸ்துவை நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எங்கே வந்து சொல்லுகிறார்கள் என்றால், எருசலேமில் வந்து சொல்லுகிறார்கள். கிறிஸ்து எருசலேமிலே பிறக்க மாட்டார். நமக்கு நல்லா தெரியும், கிறைஸ்ட் வாஸ் நாட் பார்ன் இன் ஜெருசலேம். கிறிஸ்து எங்கே பிறக்க வேண்டும்? ஹி வாஸ் டு பார்ன் இன் பெத்லகேம், பெத்லகேமிலே பிறக்க வேண்டும். ஏன் பெத்லகேமில் பிறக்க வேண்டும்? மீகா 5:2 அவிதமாய் சொல்லுகிறது. இஸ்ரவேலை ஆளப்போகிற பிரபு அவர் பெத்லகேமிலிருந்து தான் தோன்றுவார் என்று அந்த தீர்க்கதரிசி, மீகா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் எருசலேமில் பிறக்க மாட்டார், அவர் பெத்லகேமில் தான் பிறப்பார். இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு ஸ்டாரை பின்பற்றி வர்றாங்க. அவருடைய நட்சத்திரத்தை பின்பற்றி அவர்கள் கிறிஸ்துவை தொழுது கொள்ள வருகிறார்கள். ஆனால் அந்த டெஸ்டினேஷன் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இஸ்ரேல் நாட்டில் அவர் பிறந்திருக்கிறார், ஆனால் எந்த இடத்துல பிறந்திருக்கிறார்னு அவங்களுக்கு தெரியாதபடினாலே நட்சத்திரம் அவங்கள வந்து வழி நடத்துது. இப்பொழுது அவங்க மனசில் ஒரு ஐடியா வருகிறது, ராஜா பிறந்திருக்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் அரண்மனையில் தான் பிறக்க வேண்டும். அவரை கேபிட்டல் சிட்டி ஜெருசலேமில் தான் தலைநகர், அங்கே தான் ராஜாவின் அரண்மனை இருக்கிறது, அங்கே தான் அவர் பிறக்க வேண்டும். ஏரோதுவின் அரண்மனையில் தான் அவர் பிறக்க வேண்டும் என்று அவங்களுக்கு ஒரு சுய புத்தி வருகிறது. ஒரு சொந்த புத்தி வந்து அவள் நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக அவள் வந்து எருசலேமுக்கு போகிறார்கள். என்ட்ரன்ஸ் இன்டு ஜெருசலேம் பை த வைஸ் மேன். அவங்க வந்து என்ன அந்த ஞானிகள் எருசலேமுக்கு வந்தது, அது இட் இஸ் நாட் த லீடர்ஷிப் ஆஃப் த ஸ்டார், அது நட்சத்திரத்தினுடைய வழி நடத்தல் அல்ல. இட் வாஸ் தேர் ஓன் லீடர்ஷிப், அவங்க சொந்த வழி நடத்தலின்படி அங்கே வருகிறாங்க. ஓன் ரீசனிங், அவங்களுடைய சொந்த கருத்தின்படி அவர்கள் அங்கே வரும் பொழுது ஏரோதோடு கான்டாக்ட் பண்ணுகிறாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? நாங்கள் அவரை தொழுது கொள்ள வந்தோம். அவனுக்கு என்ன செய்யறதுனால கேட்ட உடனே ரொம்ப கலக்கம் ஏற்பட்டு விட்டது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள்.
ஏரோது ராஜா அதை கேட்ட உடனே அவனும் அவனுடைய ஜனங்களும் கலங்கினார்கள். கடந்த நாளில் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். மேய்ப்பர்கள் வந்து அங்கே அவர் பிறந்த உடனே வந்து பார்க்குறாங்க, குழந்தையை பார்க்குறாங்க. தேவதூதரால் சொல்லப்பட்ட அந்த காரியம் உண்மை என்பதை பார்க்கிறார்கள். இன்று கர்த்தரே ஐயே கிறிஸ்து என் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் முறை ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று கர்த்தருடைய தூதன் அங்கே சொல்லும் பொழுது அதை உடனே அவங்க ஃபாலோ பண்ணி பெத்லேமுக்கு வர்றாங்க. தாவீதின் ஊர் பெத்லேகே, அங்கே வந்து குழந்தைய வந்து முன்னணியிலே இங்கே கிடத்தியிருக்கிறது. மாட்டு தொழுவத்திலே வைக்கோல் போடப்பட்டிருக்குது, அது மேலே அந்த குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. ஸ்வேடிலிங் கிளாத்தினால சுற்றப்பட்டிருக்கிறது. மாட்டுக்கு நுகத்தில் அந்த அது கழுத்து அழுத்தாதபடி துணியை சுற்றி இருப்பாங்க. அந்த நுகத்தில் சுத்தப்பட்ட அந்த துணியினாலே குழந்தையை பொதிந்து வச்சிருக்கிறாங்க. அந்த அடையாளத்தை பார்க்கும் பொழுது இதுதான் கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவரை தொழுது கொண்டார்கள். எல்லா இடத்துலையும் போய் சொன்னாங்க. அவங்களுடைய செய்தி ரொம்ப தூரம் போனது. தேவதூதன் எங்கள்கிட்ட வந்து சொன்னார், நீங்கள் கிறிஸ்துவை எதிர்பார்க்குறீங்க, கிறிஸ்து பிறந்து விட்டார், அவர் வருவார் வருவார்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, 4000 வருஷம் எதிர்பார்த்து கொண்டிருங்க, இப்போ அவர் வந்து விட்டார். அவர் ஒரு குழந்தையாக பிறந்திருக்கிறார். அவர் பெத்லகேமிலே அவர் பிறந்திருக்கிறார் என்று அவங்க எல்லா இடமும் சொல்லிட்டாங்க. பெத்லகேமும் எருசலேமும் கிட்டத்தட்ட ஒரு 8 மைல் தூரம் இருக்கும். அதனால் அங்கேயும் செய்தி போய்விட்டது, எல்லா இடத்துலையும் செய்தி போய்விட்டது. ஆனால் யாராயிலும் போய் பார்த்தாங்களா அப்படின்னு நமக்கு தெரியலை. இல்லை, எருசலேம் நகத்தார் ஏற்கனவே இந்த செய்தியை கேட்டிருக்கிறாங்க, கிறிஸ்து பிறந்து விட்டார் என்று கேட்டிருக்கிறாங்க. இப்பொழுது இந்த சாஸ்திரிகள் வரும் பொழுது அந்த கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அவர் எங்கே பிறந்திருக்கிறான்னு கேட்கும் பொழுது அவங்கள ஏன் கலக்கம் அடையணும்? இது மிக சந்தோஷமான செய்தி. உலகத்தில் கிரேட்டஸ்ட் மெசேஜ் வந்து கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற செய்தி. இந்த செய்தியை கேட்கும் பொழுது அவங்கெல்லாம் சந்தோஷம் அடையணும். அவன் ஏரோது மட்டும் கலங்கவில்லை, அந்த எருசலேம் நகரத்தார் எல்லாரும் கலங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவர் ட்ராபிள். இதோ அவங்க கலங்கினார்கள். அவங்க சந்தோஷப்படுகிற செய்தி இங்கே வரும் பொழுது உடனே அவங்க பெத்லேமுக்கு போய் அவ பார்க்க வேண்டியதானே, அவரை தொழுது கொள்ள வேண்டியதுதானே. இந்த ஞானிகள் வந்து அதிக தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய இதை சரித்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுது 3 சாஸ்திரிகள் 3 இடத்துலேருந்து வருகிறாங்க. அந்த 3 நட்சத்திரம் வந்து அவங்களை வழி நடத்துது. 3 நட்சத்திரம் ஒன்றா சேர்ந்து விட்டது. அப்பொழுது இவங்களும் ஒன்றா சேர்ந்து இந்த 3 நட்சத்திரங்களும் ஒரே அலையன்ஸில் வந்து சேரும் பொழுது அதை பின்பற்றி இந்த 3 சாஸ்திரிகள் வர்றாங்க. கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக அவங்க பிரயாணம் செய்திருக்கிறாங்க. 2 இயர்ஸாக பிரயாணம் செய்து கடைசியில் வந்து எருசலேமுக்கு வரும் பொழுது அங்கே யோரோதிட்ட சொல்லும் பொழுது அவன் சந்தோஷம் அடைய வேண்டும். அவன் நினைக்கிறான் நமக்கு பிறகு இன்னொரு ராஜா வருவாரான். அவன் வந்து தானே ராஜாவாக இருக்கணும்னு நினைப்பான். பொதுவாக வந்து அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள் என்றால் தாங்களே கடைசி வரைக்கும் இந்தியாவை ஆளுக செய்யணும், வேறு யாரும் ஆளுகை செய்யக்கூடாது, எப்படினாலும் ஜெயிச்சு நம்மளே வந்து அந்த சீட்டை விடக்கூடாது, நம்ம இந்தியாவை நாமே ஆளுகை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஏறவது ரொம்ப பொல்லாதவன், யாராயிலும் குறுக்க வந்தால் அவங்கள ஒழிச்சு கட்டிடுவான். அவன் ஒரு கொடுங்கோல் மன்னன். அவன் வந்து ரொம்ப ஹார்டன்ட் மேன். அவன் வந்து கடின இருதயம் உள்ளவன். இதனால் இப்பொழுது இந்த செய்தியை கேட்டோன்னா அவனுக்கு கலக்கம் ஆயிருக்கு. இது நம்மளை தவிர இன்னொரு ராஜா வரப்போகிறாரா, அதனால் முடிவு கட்டிட வேண்டும் அப்படின்னு யோசிக்கான். எருசலேம் நகரத்தாரும் அவனோடு சேர்ந்து கலங்குகிறார்கள். எருசலேமில் தேவாலயம் இருக்கிறது. எருசலேம் வந்து ரொம்ப ஒரு பக்தியான ஒரு பட்டணம். சென்னை வந்து ரொம்ப நல்ல சிட்டி. 1976 நான் இந்த வளசரவாதத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனால் நான் சென்னைக்கு வந்தது 1974. 20 வயசு இருக்கும் பொழுது நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். அப்பொழுது இந்த சென்னை எல்லாமே ரொம்ப பக்தியாக இருந்தது. விபி ஹாலில் அங்கே தினகரனும் ஜீவானந்தமும் கூட்டம் நடத்துவாங்க. விழிப்பு ஜெபம் நடத்தும் பொழுது நான் தவறாமல் போவேன். மெரினா பீச்சில் அடிக்கடி கூட்டங்கள் நடக்கும். இன்னும் நிறைய குழுக்கள் இருக்கிறாங்க. இந்த சென்னையில் அதிக நிறைய குழுக்கள் இருந்து லீவு கிடைக்கிற நேரம்லாம் லவுட் ஸ்பீக்கர் வச்சு எங்கே பார்த்தாலும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சுவிசேஷ ஊழியம். நானும் ஒரு குரூப்பில் சேர்ந்து ஊழியம் செய்தேன். தாம்பரத்தில் ஒரு குரூப்போடு சேர்ந்து ஊழியம் செய்தேன். தெருப்பிரசங்கம் பண்ணினேன். அதனால் அருமையில அந்த நேரத்தில் எல்லோரும் சத்தியத்தை சொல்ல வைக்கப்பட மாட்டாங்க. அங்கங்கே மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சென்னை சிட்டி இந்த இது அப்படியாப்பட்ட ஒரு சிட்டி, ஒரு ரொம்ப அருமையான சிட்டி. ஆவிக்குரிய பிரமா வளருவதுக்கு இதுதான் ஒரு சரியான பட்டணமாக இருந்தது. இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னதாக 1974 அவிதமாக இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் வந்து தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் வந்து சிஎஸ்ஐலிருந்து இங்கே வந்து இங்கே இந்த பக்தி விருத்தியை பார்த்தேன். அதே போல் எருசலேம் பட்டணம் யூதேயாவிலே ரொம்ப பக்தியான பட்டணம். அங்கே தேவாலயம் இருக்கிறது. அங்கே ஆராதனைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஜனங்கள் எருசலேமுக்கு வந்து கொண்டும் போய்கொண்டும் இருப்பார்கள். அந்த பட்டணத்தார் பைபிளை நல்லா படித்தவங்க, அவங்களுக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறது தெரியலை. இப்பொழுது தெரிந்த பிறகாயிலும் அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்கலாம். சந்தோஷப்படுவதற்கு பதிலாக கலங்குகிறார்கள். எருசலேமுக்கு அதுக்கு அடையாளமாக இருக்குது. சோபனத்துக்கு அடையாளமாக இருக்குது. சோபனத்தினுடைய ஹெட் குவார்டர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சோபனத்துக்கும் ஹெட் குவார்டர்ஸ் வந்து சென்னை தான். எல்லா சோபனத்துக்கும் ஹெட் குவார்டர்ஸ் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் அதிக பைபிள் காலேஜ் இருக்குது. பெரிய பெரிய பாஸ்டர்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. இங்கே தான் பெரிய பெரிய சர்ச்சஸ்லாம் இருக்குது. இதுதான் எல்லாத்துக்கும் ஹெட் குவார்டர்ஸ். இது ஒரு எருசலேம் மாதிரி. எல்லோரும் அவிதமான பக்தியாக இருக்கும் பொழுது அந்த சோபனத்தினுடைய ஹெட் குவார்டர்ஸுக்கு இங்கே வர்றாங்க. அவர் அங்கே தான் பிறந்திருக்க வேண்டும் என்று வருகிறார்கள். அதே போல் இன்றைக்கு அரசியல்வாதிகள் கிறிஸ்தவர்கள் என்றால் ரோமன் கத்தோலிக்க மக்களை தான் கிறிஸ்தவர்களாக நினைப்பாங்க. ரோமன் கத்தோலிக்க சாமியாரை தான் கூப்பிடுவாங்க. அல்லது ப்ரோட்டஸ்டண்ட்டில் வந்து சிஎஸ்ஐனுடைய பிஷப்பை கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எது பெருசாக இருக்குன்னு பார்க்குறாங்க. கத்தோலிக்க மார்க்கம் ரொம்ப பெருசாக இருக்குது, அது பெரிய சாபனம். சிஎஸ்ஐ ஒரு பெரிய சாபனம். இதை பெந்தகோஸில் சில பெரிய பாஸ்டர் இருக்கிறாங்க. அவங்கள தான் அவங்க ஸ்பெஷல் மீட்டிங்கு அவங்க கூப்பிடுவாங்க. இவங்களும் அவங்கள அரசியல்வாதிகளை கூப்பிடுவாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச காரியம். அதனால் ஏரோது வந்து தேவாலயத்தோடு சம்பந்தப்பட்டவன். அவன் வந்து தேவாலயத்தை புதுப்பித்து கட்டியிருக்கிறான். ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக அவன் அவிதமாக செய்திருக்கிறான். அவனுக்கும் தேவாலயத்துக்கும் கான்டாக்ட் இருக்கிறது. அவனும் பக்தியாக தான் இருக்கிறான். அவனும் மேசியாக பிறந்து விட்டார் என்றால் இவ்வளோ நாளை எதிர்பார்த்தமே அவர் வந்து விட்டாரேன்னு சொல்லி சந்தோஷப்படுவதற்கு பதிலாக அவன் கலங்குகிறான். அவனுடைய ஜனங்களும் கலங்குகிறார்கள். அதே போல் சாமணத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இந்த மெசேஜை நம்ம சொல்லிட்டோன்னா கலங்கிடுவாங்க. அந்த ஜனங்கள் அந்த விசுவாசிகளும் கலங்கிடுவாங்க. ஏஜி சாபனத்துக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் போயிட்டு இந்த செய்தியை சொன்னால் எல்லாரும் ஆடி போவாங்க. 30,000 பேர் அங்கே வரலாம். அங்கே போய் சொன்னால் கலங்கி போவாங்க. பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அந்த பாஸ்டர்களுக்கெல்லாம் இந்த செய்தியை சொல்லி ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கு. தேவராசியம் வெளிப்படுத்துறதுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. நீங்கள் பார்ட் வேர்டில் இருக்கிறீங்க, நீங்கள் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வாங்க, அப்போ தான் ரேப்சரில் போக முடியும் சொல்லிட்டீங்கன்னா ஆடி போவாங்க. சந்தோஷப்படுவதற்கு பதிலாக ஆடி போவார்கள். தங்கள் தங்களை தாழ்த்தி இந்த மெசேஜை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய சபையாருக்கு அவர்கள் சொல்ல வேண்டும். அதற்கு மாறாக கலங்கி போவாங்க. அதான் ஜெருசலேம். ஏஜி சர்ச்செல்லாம் ஆடி போகும் இந்த மெசேஜை கேட்டால். அந்த அதில் இருக்க பாஸ்டர்ஸ் எல்லாமே ஆடி போவாங்க. நம்மை வந்து ஆளுவதுக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து ஆளுகை செய்யணுமா அப்படி என்று யாரோது நினைக்கிறான். அதனால் நம்ம பொசிஷன் என்ன ஆகும், நம்ம ராஜ பதவி என்ன ஆகும். அதே போல் சாபன போதர்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம பதவிக்கும் ஏதோ நம்முடைய எல்லா காரியத்துக்கும் நம்முடைய ஏதோ வருமானத்துக்கும் எல்லாத்துக்குமே பாதிப்பு ஏற்படுமே என்று அவர்கள் கலங்கி போவாங்க. இது உண்மை என்று தெரிந்தாலும் அவர்களால் வர முடியாது. அதை எப்படி நம்ம தீர்வுகள் ஒழிச்சு கட்ட வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். சாஸ்திரிகள் வந்து நல்ல இதயத்தோடு வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு அநேகர் வார்த்தைக்கு வர்றாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு மத்தியானம் ஒரு சகோதரன் வந்து என்கிட்ட 2 மணி நேரம் பேசிட்டு போயிருக்கிறார். காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கிறார். அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி நம்ம மெசேஜுக்கு வந்திருக்கிறார். அதெல்லாம் எதுனாலன்னா அந்த வார்த்தையானது அவளை கவர்ச்சிக்கிறது. யூடியூப்பில் மெசேஜை கேட்குறாங்க, நீங்கள் யூடியூப்பில் புக்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்கிறீங்க, அதெல்லாம் நான் பிரிண்ட் பண்ணி வச்சு பைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது, வார்த்தையானது ஜனங்களை கவர்ச்சிக்கிறது. இது கடைசி நேரம், முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் அவங்க வார்த்தையில் வர வேண்டிய நேரம், இன்னும் அதிக காலம் கிடையாது. கதவு அடைக்கப்பட போகிறது. இப்பொழுது நோவா பேழைக்குள்ளே எப்படி அந்த அனிமல்ஸ் வந்ததோ அதே போல் வர்றாங்க. இது அந்த சீசனாக இருக்கிறது. அதே அவங்க வந்து அப்படி வார்த்தையில் வந்தால் தான் நம்ம ரேப்சரில் போக முடியும். இங்கே தான் பரிபூர்ணமான வார்த்தை இருக்கிறது, இங்கே தான் ஃப்ரெஷ் மீட் இருக்கிறது. ஈகிள்ஸ் அந்த வாசம் பிடிச்சி அது வருது, அதுக்கு மூக்கில் அந்த வாசனை வருது, அதை கண்டுபிடிக்குது, இங்கே வந்துடுது. யார் யார் ஆண்டவர் கொண்டு வர போகிறாரோ நமக்கு தெரியாது. அந்த ஈகிள்ஸ் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இங்கே ஃப்ரெஷ் மீட் இருக்கும் பொழுது ஈகிள்ஸ் வரும். அவங்களுக்கு ஒரு களி கூறுதல், வார்த்தையை கேட்டு களி கூறுதல். ஆனால் இவங்களுக்கு எப்படியே கலக்கம். டினாமினேஷன் பீப்புளுக்கு செய்தியை சொன்னால் கலக்கம் வரும். நமக்கு வந்து வார்த்தையை கேட்கும் பொழுது நம்ம களி கூர்ந்தோம். ஹல்லேலூயா. நம்ம வந்து அதை மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம உள்ளே வந்தோம். இதுதான் எலெக்டடுக்கும் நான் எலெக்டட் பீப்புளுக்கும் சேனி ஜென்ரல் வித்தியாசம். அதுதான் சத்தியத்தை சொன்னால் ஏன் கலக்கம் வருது. இந்த எருசலேம் நகரத்தார் எல்லாரும் கலங்கினார்கள். இவங்க வந்து கடைசியாக ஏறோது வந்து அந்த வேத அந்த பண்டிதர்களை கூப்பிட்டு கிறிஸ்து எங்கே பிறப்பார்னு சொல்லும் பொழுது அவங்க மீகா 5:2 சுட்டி காமிக்கிறாங்க. இதே போல் கிறிஸ்து வந்து பெத்லேகமில் தாவிதின் ஊராகிய பெத்லேகமில் பிறக்க வேண்டும் என்று சொன்னும் பொழுது உடனே இவர்கள் இந்த ஜான் எருசலேமை விட்டு புறப்பட்டு போகிறார்கள். எருசலேமை விட்டு புறப்பட்டு போன உடனே அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு அங்கே காண்பிக்கப்படுது. அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அவள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது 10 வாசிக்கலாம்.
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
எருசலேமுக்கு போகும்பொழுது நட்சத்திரத்தை காண முடியல. இப்பொழுது எருசலேமை விட்டு வெளியே வந்தோடனே அந்த நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. 2 பிரயாணம் பண்ணி வந்தாங்க, இப்போ கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டாங்க. அப்படி டைவர்ட் ஆகும்பொழுது நட்சத்திரத்தை காண முடியலை. நட்சத்திரம் அவங்கள லீட் பண்ணலை, எருசலேமுக்கு லீட் பண்ணலை. நட்சத்திரம் வந்து பெத்லகேமுக்கு தான் லீட் பண்ணும். அதனால் இப்பொழுது எருசலேமை விட்டு வெளியே வந்த உடனே அந்த நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. அந்த நட்சத்திரம் அங்கே இருக்குது. உடனே சந்தோஷம் அடைஞ்சாங்க, நம்ம தப்பாக வந்துட்டோம், நம்ம நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு தங்கள் தவறுகளை உணர்கிறார்கள். அந்த நட்சத்திரம் அந்த பிள்ளை இருக்கிற வீட்டுக்கு கொண்டு போய் அங்கே வந்து அப்படியே நின்றுட்டு வார்த்தை வசந்த வாசிக்கலாம்.
ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவளுக்கு முன் சென்றது.
அந்த பிள்ளை இருக்கும் ஸ்தலத்துக்கு வந்து சேரும் வரைக்கும், கரெக்டாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாங்க இருக்கிறார். அந்த வந்து நாசரேத்தில் அவர் ஒரு அங்கே இல்லை அங்கே பெத்லேமில் அவர் வந்து இளம் இளம் குழந்தையாக இருக்கிறார். 2 குழந்தையாக இருக்கிறார். அங்கே மரியாளும் யோசேப்பும் அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க. குழந்தை அங்கே இருக்கிறது, 2 குழந்தை. இப்போ அந்த இடத்துல வந்த உடனே அந்த வீட்டுக்கு நேராக கரெக்டாக நட்சத்திரம் வந்து அப்படி நிற்கிது. அந்த நட்சத்திரம் கொஞ்சம் கீழே இறங்கி அந்த வீட்டுக்கு மேலே நிற்கும் பொழுது உள்ளே போய் பார்க்குறார்கள். பிள்ளையை அவள் பணிந்து கொள்கிறாள். பொன்னையும் வெள்ளியும் தூப வர்க்கத்தையும் அந்த அவள் வந்து காணிக்கையாக செலுத்தி அங்கே இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டார்கள். ஆமென். பாருங்கள், அந்த நட்சத்திரம் கரெக்டாக வழி நடத்துச்சு. இவங்க தான் இடையில டைவர்ட் ஆகினாங்க. அப்படி டைவர்ட் ஆனதுனால என்ன ரிசல்ட் வந்தது? இவங்க செய்கிறது ஒரு சின்ன தவறு தான். அவங்க வழி நடத்தல் பரிசுத்தாவின் வழி நடத்தலை விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த வழி நடத்தலின்படி எருசலேமுக்கு போகும் பொழுது அதனால் வந்த விளைவு ரொம்ப பெரிய விளைவு வந்தது. 2 அந்த இன்னசென்ட் பேபிஸ் எவ்வளோ பேர் வந்து அன்றைக்கு கொல்லப்பட்டார்கள். பிள்ளையை தொழுது கொண்டு வாங்க, நானும் வந்து அந்த பிள்ளையை நான் தொழுது கொள்ள வேண்டும், நீங்கள் தொழுது கொண்டு என்கிட்ட வந்து மறுசெய்தி கொண்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அவன் வந்து ஏறோது ஒரு நரி, அவன் தந்திரம் உள்ளவன். பிள்ளையை கொலை செய்து அக்யூரட்டாக எந்த குழந்தை எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வீடு எந்த வீட்டில் இருக்குன்னா கரெக்டாக அந்த குழந்தையை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சான். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்தார் என்றால் அந்த சாசிகளுக்கு சொப்பனத்தில் தோன்றி ஏறோது பிள்ளையை கொலை செய்ய பயக தேடுவான், அதனால் நீங்கள் வேறு வழியாக போயிருங்கன்னு சொல்லிவிடும் பொழுது அவங்க வேறு வழியாக போயிட்டாங்க. அப்பொழுது ஏறோது பார்க்குறான், சாஸ்திரிகள் வருவார்கள் வருவார்கள் பார்க்குறான், ஆனால் சாஸ்திரிகள் வரவில்லை. அதனால் அவன் மிகுந்த கோபமடைந்து 16 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ஏறோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும்
பெத்லகேம் அந்த எல்லையில இருந்த எல்லாத்தையும் எல்லையை ஸ்டாப் பண்ணிட்டான். ரோடை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற அந்த யாரும் வெளியே தப்பிச்சு போக முடியாது. ஸ்டாப் பண்ணிட்டு அவன் அந்த எவ்வளோ நட்சத்திரம் எப்பொழுது தோன்றினது அதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம். அதனால 2 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டான். ஏனென்றால் அவன் இயேசு யாருன்னு அவனுக்கு தெரியாது, கிறிஸ்து யார் எந்த குழந்தைன்னு தெரியாது. இதுக்காக அங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளையும் கொலை பண்ணிட்டான். இது பண்ணனா ஒரு சின்ன மிஸ்டேக், இந்த சாஸ்திரிகள் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கினால எவ்வளோ குழந்தைகள் மரிச்சாங்கன்னு பாருங்க. இவங்க மட்டும் என்னச்சா அந்த சாரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே கடைசி வரைக்கும் போயிருந்தாங்கன்னா கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே போகும், இவங்க எந்த பிள்ளைகள் சாக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இவங்க பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக், இவங்களுடைய சொந்த கருத்து, இவங்க ஸ்டார் லீட் பண்ணாதபடி இவங்க சொந்தமாக வழிநடத்தல் படி போகும்பொழுது ஜெருசலேமுக்குள்ளே அங்கே அங்கேருந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க வேறோதை பார்த்ததுனால இவ்வளோ பெரிய சாவு, இத்தனை பேர் சாகிறதுக்கு காரணமாய், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் சாகிறதுக்கு காரணமாய், மிலிட்ரி அவங்க கையில் இருக்குது. அதனால் எருசலேமே சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் ரோடெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு யாரும் தப்பிப்ப முடியாது. அங்கே இருக்கிற குழந்தைகளை கொண்டு போட்டுட்டான், பட்டயத்தால் வெட்டி போட்டுட்டான். எதனால்? இவங்க சாஸ்திரிகள் பண்ண வேலைனால ஒரு சின்ன மிஸ்ஸை கொஞ்சம் டைவெர்ட் ஆகிட்டாங்க. அதே போல் தான் நம்ம வார்த்தையை ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். வார்த்தையை ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது ஒரு டைவர்ஷன் ஆஃப் த வேர்டு இருக்கக்கூடாது. இங்கே ஃபுல்னஸாக வேர்டு இருக்குது, இங்கே வார்த்தை சரியாக போதிக்கிறாங்க, நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதில் என்ன செய்யணும்? சில பிள்ளைகள் வந்து கொஞ்சம் டைவர்ஷன் ஆகிறாங்க, அவங்களுக்கு பெரிய ரிசல்ட் கிடைக்கும், பெரிய பாதிப்பு, அதனால் பெரிய பாதிப்பு ஏற்படும். இன்னசென்ட் சில்ட்ரன் வந்து கொல்லப்பட்ட, பாவமறியாத குழந்தைகள் கொல்லப்பட்டது. அதனால் ஊழியத்தில் பெரிய அங்கே போராட்டம் ஏற்படும், ஊழியத்தில் வந்து பாதிப்பு ஏற்படும். ஏன்னா நம்ம யாராயிலும் ஒரு டைவர்ட் பண்ணோம், இங்கே சொல்லப்படுற செய்தியை விட்டு கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிங்கன்னா, இப்படி பெத்லகேமுக்கு போகப்போலாம் நீங்கள் இப்படி திரும்பிட்டீங்கன்னா, உங்கள் சொந்த வழிக்கு போயிட்டீங்கன்னா அதிக பாதிப்பு ஏற்படும். இதெல்லாம் சிலர் நினைக்கிறது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம இஷ்டப்படி வாழலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இதோ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றும் அவங்க வந்து அதிக காலம் வார்த்தையை கேட்டும் கொஞ்சம் டைவெர்ட் ஆனால் அதனால் அவங்களுக்கு மட்டுமல்ல மற்றவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. எல்லாமே ஊழியமே பாதிப்பு ஏற்படும், அதை நம்ம கருத்தில் வைக்க வேணும். இந்த இன்னசென்ட் சில்ட்ரன் கொல்லப்படுவதுக்கு இந்த சாஸ்திரிகள் தங்கள் சுய புத்தியில் போனது. கத்தர் அவங்களுக்கு வழி நடத்தும்படியாக ஒரு ஸ்டாரை கட்டளையிட்டிருக்கிறார். இவங்க வந்து அஸ்ட்ராலஜர்ஸ், இவங்க அஸ்ட்ரானமி படித்தவங்க, நட்சத்திரங்களை பற்றி படிக்கிறவங்க. இப்பொழுது இந்த ஸ்டார் வரும் பொழுது மேசியா தோன்றியிருப்பார் என்று அவங்களுக்கு தெரிகிறது. இது மேசியாவின் நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் தோன்றி இருக்கிறது, மேசியா பிறந்திருக்கிறார். நட்சத்திரம் அவங்களுக்காக கொடுக்கப்பட்டது, அது அவங்களை வழி நடத்துகிற லீடர்ஷிப் பண்ணுகிறது, அந்த லீடர்ஷிப்பிலே போகணும். அதே போல் இன்றைக்கி நமக்கு வந்து இந்த கல்வாரி டேபர்னக்களுக்கு ஆண்டவர் பரிசுத்தாவின் லீடர்ஷிப்பை கொடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. 40 வருஷத்துக்கு மேலே இந்த ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஒரே பாதையில் போயிட்டே இருக்கிறோம், நம்ம டைவர்ட் ஆகிறது கிடையாது. எது ரைட்டோ அதை தான் பிரசங்கம் பண்ணும். நான் முதல்ல அதை யோசித்து பார்த்து அது ரைட்டாக இருந்தால் தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன் இல்லையா. புது கருத்துக்களை சொல்கிறது கிடையாது, சொந்த கருத்துக்களை இங்கே போதிப்பது கிடையாது. அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி யார் என்ன சொன்னாலும், மெஜாரிட்டி பீப்புள் சொன்னாலும் நம்ம உடனே அதை எடுத்துக்கிட மாட்டேன். அது எனக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தணும், எனக்கு உறுதிப்படுத்தணும், அப்போ தான் பிரசங்கம் பண்ணுவேன். தேவனுடைய வார்த்தையை மிஸ்பிளேஸ் பண்ணக்கூடாது, மிஸ் இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. பட்டயத்தை சரியாக கையாள வேண்டும், அதை தவறானபடி கையாளக்கூடாது என்று ஒரு போதகர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது அந்த சபையானது சரியான வழியில் போய்கொண்டிருக்கிறது. கொஞ்சம் டைவெர்ட் ஆனால் எத்தனை ஊழியக்காரர்கள் டைவெர்ட் ஆகிறாங்க, அதனால் எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இந்த செய்தி, இந்த ஊழியம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி கால ஊழியம் சென்னையில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த போதகர்கள் கொஞ்சம் டைவெர்ட் ஆகியிருந்தாங்க. அதனால என்ன டெத் அங்கே ஏற்படுகிறது. டெத் ஆல்வேஸ் ஃபாலோஸ் எ டைவர்ஷன் ஆஃப் த வேர்ல்டு. வார்த்தையை விட்டு நம்ம திசை திரும்புவோம் என்றால் அதனால் மரணம் ஏற்படும். ஒருவேளை சரீரப்பரமான மரணம் ஏற்படாவிட்டாலும் ஆவிக்குரிய மரணம் ஏற்படும். ஏவாள் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணால் அதனால் என்ன ஆச்சு, உலகத்துக்கே மரணத்தை கொண்டுட்டா. நம்ம எல்லாரும் ஏன் சாகுறோம், அந்த ஏவாள் செய்த பாவத்தினால. பாருங்க, அவள் வந்து வார்த்தையை விட்டு கொஞ்சம் டைவெர்ட் ஆனா, அவள் லூசிபருடைய சர்ப்பத்தினுடைய உபதேசத்துக்கு செவி கொடுத்தனாலே உலகம் அனைத்துக்கு மரணத்தை கொண்டு வந்தாள். இப்பொழுது இவங்க கொஞ்சம் டைவெர்ட் ஆனதுனால அநேக இன்னசென்ட் சில்ட்ரன் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாகிவிட்டார்கள். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்றால், வார்த்தையில் ஒழுங்கில் போயிட்டே இருக்கணும். என்ன கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் நம்ம வார்த்தையை மட்டும் விடக்கூடாது, அது நம்முடைய ஜீவனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரும் நம்மளை வஞ்சிக்கக்கூடாது, நம்ம எந்த விதத்திலும் சோர்ந்து போகக்கூடாது. கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கு வரைக்கும், அல்லது ரேப்சர் வரைக்கும் ஒரே ஒழுங்கில் போய்கிட்டே இருக்கணும். இப்பொழுது மறுபடியும் சில வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 9:1-2 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 9:1-2.
ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான், உடனே பெருஞ்சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது.
அடுத்தபடியாக கவனிக்க வேண்டியது நட்சத்திரத்தை பற்றி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். சுவாசிகள் நட்சத்திரத்தை பார்த்தாங்க, வழி நடத்தினது. இப்போ இங்கே வேற ஒரு நட்சத்திரத்தை பற்றி எழுதியிருக்கு. அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். நட்சத்திரம்னு எழுதிட்டு அதுக்கு பிறகு ஒரு பெர்சனல் ப்ரோனவுன் வருது. அவனுக்கு பாதாள குழியும் திறவு. அப்போ நட்சத்திரம் வந்து ஒரு ஒரு நபராக இருக்கிறது. அது வானத்தில் இருக்க நட்சத்திரம் கிடையாது, அது ஒரு பேர்சனாக இருக்கிறது. எங்கள் என்ன அழைக்கு, ஐந்தாம் தூதன் எக்கால ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அதுக்கு பிறகு அவனுக்குன்னு இருக்கு. அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான், அந்த குழியிலிருந்து உடனே அந்த பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த புகையிலிருந்து, அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. எப்பொழுது ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது, ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது அங்கே என்ன சொன்னால், நட்சத்திரம் பிழுகு, லூசிபர் அங்கே விழுகிறான். லூசிபர் சாட்டன், அவன் வந்து என்னஜா விழுகிறான். அவனுக்கு ஒரு கீ கொடுக்கப்படுது, திறவுகோல் கொடுக்கப்படுது. அந்த கீ என்னது, அந்த கீ தான் 4th dimension இருக்கிறது, 4th பரிமாணம். கீ ஆஃப் த நாலேஜ் ஆஃப் த 4th dimension. ரொம்ப காலத்துக்கு முன்னால், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் அந்த கீ கொடுக்கப்படலை. அப்பொழுது 4th பரிமாணத்தை பற்றி உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகளுக்கு ஒன்றுமே தெரியாது, உலகத்தின் மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. லைட், மேட்டர், டைம், இந்த 3 பரிமாணத்தில் தான் மனுஷன் வாழ்ந்து வருகிறான். 4th பரிமாணத்தை அவன் கண்டுபிடிக்கலை. இப்பொழுது 4th பரிமாணம் கண்டுபிடிக்கப்பட்டது. எப்பொழுது ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது, ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதுவது அந்த 5th trumpet எதை குறிக்கிறது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னு சொல்கிறார். நல்லா, ஃபஸ்ட் வேர்ல்டு வார் வந்த பின்பு தான் 4th பரிமாணம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எப்பொழுது நடந்தது, 1914 வருஷத்துலேருந்து 1918 வருஷம் வரைக்கும் நடந்தது. அப்போந்தான் அந்த கீ அங்கே கொடுக்கப்பட்டது. அதுதான் 4th dimension, கீ ஆஃப் த நாலேஜ் ஆஃப் த 4th dimension தட் ஓப்பன் அப். அந்த 4th பரிமாணம் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. எப்பொழுது, அட் த டைம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதலாம் உலக யுத்தத்திலிருந்து தான் சயின்ஸு வளர்ந்தது, டெக்னாலஜி வளர்ந்தது, 4th பரிமாணமானது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த குழியை அவன் திறக்கும் பொழுது அங்கே என்னச்சது, பெரிய புகை வருகிறது, கருமையான புகை வருகிறது. பெருஞ்சூளையின் புகையைப் போல புகை அந்த குழியிலிருந்து எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்தகாரப்பட்டது என்றால் டார்க்னஸ், ஒரு டார்க்னஸ் ஏற்படுகிறது. என்ன டார்க்னஸ்? ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ். உலகத்தில் சூரியன் உதிக்க தான் செய்து, உலகம் வெளிச்சமாக தான் இருக்குது. இது நேச்சுரல் டார்க்னஸ் அல்ல, ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ், ஆவிக்குரிய ஒரு அந்தகாரம். இந்த பரிமாணம் திறக்கப்பட்ட பின்பு ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க உலகத்தில் இருக்க எல்லா காரியத்தையும் பார்க்குறாங்க. யூடியூப், ஃபேஸ்புக்கு, இனி என்னெல்லாமோ இருக்குது நமக்கு தெரியலை. இப்படி எல்லாமே நிறைய காரியங்கள் இருக்குது. இதன் மூலமாக அந்த மனசில் வந்து அவங்க மனசு வந்து இருளடைகிறது, மனசு தீட்டுப்பட்டு போகுது. உலகத்தில் எல்லாரும் சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு வயசாக சாக போகிறவன் மறைக்கும் டிவியை பார்க்கறதும், இதோ செல்ஃபோன் பார்க்குறதும், அதனால் பல காரியங்களால் அவங்களுடைய மனசு ஃபீடாக அங்கே போஷிக்கப்பட்டு மனசு வந்து அந்தகாரப்பட்டு போகுது. ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ். Spiritual darkness began to come upon the people of the earth from that time on. அந்த நேரத்திலிருந்து, நாலாம் பரிமாணம் திறக்கப்பட்டதிலிருந்து என்ன ஏற்படுது என்றால், ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் கெட்டு போச்சு, அவங்களுடைய மனசெல்லாம் கெட்டு போச்சு. இப்பொழுது அது உச்ச கட்டத்தில் இருக்கு. யாரை எடுத்தாலும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இது மாதிரி ஒரு காலம் வரல, இப்போ அது வந்திருக்கு. எப்பொழுது ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வரலேருந்து ஆரம்பிச்சது. ஸ்டார் எதுக்காக கொடுக்கப்படுகிறது? கடலிலே கப்பலில் இருக்கிறவங்க அவங்களுடைய போகும் இடத்தை அறிவதற்காக, அந்த டைரக்ஷனை அறிவதற்காக, அவங்க டைமை அறிவதற்காக ஸ்டாரை பார்க்குறாங்க. இந்த ஸ்டார் வந்திருக்குது, இப்போ மணி 4 மணி, இந்த ஸ்டார் இங்கே தான் வடக்கில் தான் இருக்கும், இது நார்த் ஸ்டார். அதனால் அவங்க டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க போகும் இடத்தினுடைய நேவிகேஷன் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக, அந்த அவங்களுடைய டெஸ்டினேஷன் சேரும் இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த காலத்தில் நட்சத்திரத்தை பார்த்தார்கள். இப்பொழுது இவங்க நட்சத்திரத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிறார் அந்த இடத்துக்கு போக வேண்டும், அந்த டெஸ்டினேஷனுக்கு போக வேண்டும். இப்பொழுது கிறிஸ்து தேவன் என்ன செஞ்சிருக்கார்? God himself in the form of human infant. அவர் மனுஷிகத்தில் குழந்தையாக பிறந்திருக்கிறார். அதை பார்க்கணும்னு அவங்க போகிறாங்க. ஸ்டார் அவங்களை நேவிகேஷன் பண்ணுகிறது, வழி நடத்துகிறது. இப்பொழுது அவங்க எக்ஸாக்ட் ஸ்டாரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்டார் நிறைய இருக்குது, ஆனால் எக்ஸாக்ட் அந்த ஸ்டாரை கண்டுபிடிக்கணும். கிறிஸ்து பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது, அவருடைய நட்சத்திரத்தை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது, அந்த அவங்களுக்கு அஸ்ட்ரானமி படிச்சிருக்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நட்சத்திரம் தான் கிறிஸ்துவை காண்பிக்கிறது, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க வர்றாங்க. அவங்க அதுக்கேற்ற ட்ரைனிங் எடுத்திருக்கிறாங்க, அதுக்கேற்ற படிப்பு அவங்களுக்கு இருக்கிறது, நட்சத்திரத்தை பற்றி அவளுக்கு நன்றாக தெரியும். இந்த ஸ்டார் வந்து இது கிறிஸ்துவை குறிக்கிறது, நம்ம இந்த ஸ்டாரை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி வர்றாங்க. அதே போல் நிறைய ஸ்டார் இருக்கிறாங்க, நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. சரியான ஊழியக்காரரை சூஸ் பண்ணணும். அதனால் சரியான ஊழியக்காரரை சூஸ் பண்ணலன்னா அவங்க உங்கள் நீங்கள் டெஸ்டினேஷன் சேரும் இடத்தை அடைய முடியாது, நீங்கள் கிறிஸ்துவை அடைய முடியாது. அதனால் எக்ஸாக்ட் ஸ்டார் ஒரே ஒரு ஸ்டார் தான் இருக்குது, அந்த ஸ்டார் அவங்க ஃபாலோ பண்ணணும், கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அதே போல் ஒரு சரியான போதகரை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாஸ்டருடைய பிரசங்கம் நம்மளை ரேப்சர் கொண்டு சொல்லுமா? இந்த பாஸ்டருடைய மெசேஜில் ரெவலேஷன் இருக்குதா? இவர் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறாரா? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாரா? இவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாரா? இந்த ஊழியத்துக்கு இவர் அழைச்சிருக்கிறாரான்னு பார்க்காம சும்மா சிலர் வந்து ஸ்டாராக திரும்ப அது அவங்கள குழப்பி விட்டுரும். அது கொண்டு போய் அந்த கிறிஸ்து இருக்கிற இடத்துல போய் அது சேர்க்காது, அது வந்து அவங்கள குழப்பி விட்டுரும், அது அவங்கள சரியாக டைரக்ட் பண்ணாது. இந்த நட்சத்திரத்தை கண்பதுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருந்தது. அதே போல் நம்ம பைபிளை வச்சு கம்பேர் பண்ணணும், ப்ராஃபட் மெசேஜை வச்சு கம்பேர் பண்ணி எந்த செய்தி பரிபூர்ணமான வார்த்தையாக இருக்கிறது, எந்த செய்தி நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, எது நமக்கு நியூ பேர்த்தை தரும், எது நம்ம ரேப்சரில் கொண்டு சொல்லும், அது யார் அதை போதிக்கிறாங்கங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்காமல் போனால் அவது வந்து குழப்பி விட்டுரும், அவங்க டெஸ்டினேஷனை அடைய முடியாது, இயேசு இருக்கிற இடத்தை அவர்களை அடைய முடியாது. அதில் கத்தர் என்ன சொல்லுகிறா? நான் வந்து அந்த நட்சத்திரமாக இருக்கிறேன். கிரைஸ்ட் வாஸ் எ ரியல் ஸ்டார். கிறிஸ்து தான் அந்த உண்மையான ஸ்டார். ஹல்லேலூயா. ஏழா தூதனும் ஒரு ஸ்டாராயிருக்கிறார். நீங்களும் நானும் ஸ்டாராயிருக்கிறோம். எல்லாம் ஸ்டாருனா மூணு அர்த்தத்தில் எழுதியிருக்கு. கிறிஸ்து அந்த ஸ்டாராயிருக்கிறார், ஏழாம் தூதன் ஒரு ஸ்டாராயிருக்கிறார், அவரும் ஒரு ஸ்டார் தான், நீங்களும் நானும் ஸ்டார் தான். நட்சத்திரங்களாக அநேகரை நீதிக்குட்பவர்கள் வானமண்டல நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று தானியேல் 12:3. நீங்களும் நானும், நீங்கள் எலெக்ட் பீப்புளாக இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்டார், நானும் ஒரு ஸ்டார், பிரணாமும் ஒரு ஸ்டார், கிறிஸ்துவும் ஒரு ஸ்டார். வெளிப்படுத்தல 22:16 வாசிக்கலாம்.
சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார்.
நான் தாவீதின் சந்ததியும் வேரும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவான் பிரைட் ஷைனிங் மார்னிங் ஸ்டார் ஆயிருக்கிறார். இந்த வெளிப்படுத்தல 22:16 படி அவர் அந்த நட்சத்திரமாய் இருக்கிறார். அதனால ஒரு பிரசங்கத்தை பண்ணும் பொழுது இது எந்த இடத்துல பொருந்துதுன்னு கரெக்டாக பொருத்தி காமி. இது வந்து கிறிஸ்துங்க ஸ்டாரில் பொருந்துது இந்த வசனம், இந்த வசனம் ஏழாம் தூதன் அந்த ஸ்டாரில் பொருந்துது. ஏழாம் தூதனை குறித்து எங்கே சொல்லியிருக்கிறது? அவருடைய வலதுகரத்தில் ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார்னு சொல்லி அந்த இடத்துல கிறிஸ்து இல்லை, பிரதர் பென்காம் பொருந்தது. இதை தான் ஒரு பாஸ்டர் வேணும். நியூஸ் பேப்பர் கிடையாது இது, பைபிள் நியூஸ் பேப்பர் கிடையாது, பாட புஸ்தகம் கிடையாது. இதை வந்து எந்த இடத்துல எது எது சரியாக பொருந்துதுன்னு ஒரு பாஸ்டர் பிக்ஸ் பண்ணி காமிக்கணும். என் வெளிப்படத்தில் 22:16 ஜீசஸ் கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு ஸ்டாராக இருக்கிறார். இங்கே ஏழாம் தூதன், இந்த ஏழு நட்சத்திரங்கள் பவுல் இரேனேஸ் மார்ட்டின் கொலம்போ லுத்தர் வெஸ்லி பிரதர் பென்காம் இவங்க ஏழு ஸ்டாரும் எங்கே இருக்குது? வெளிப்படத்தில் 1:16 சந்த வாசிக்கலாம்.
தமது வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார்.
அவர் தம்முடைய வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அந்த ஏழாவது ஸ்டார் வந்து பிரதர் பென்காம். அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் ஸ்டாராக இருக்கிறோம். 147 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கலாம். 147
நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு
அழைக்கிறார். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அதற்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிறார். உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 700 கோடி மக்களுடைய பேரும் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உங்கள் பேர் அவருக்கு தெரியும். நீங்கள் எலெக்டாக இருந்தால் உங்கள் பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தல இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் மனுஷர்களும் ஸ்டார் என்று அழைக்கப்படுகிறார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஸ்டாராக இருக்கிறார். ஸ்டாருடைய பர்பஸ் என்ன? கிறிஸ்துவினத்தில் ஜனங்களை வழி நடத்த வேண்டும். பெத்லேகேம் என்றால் என்ன அர்த்தம்? பிரெட் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் காட்ஸ் பிரெட், தேவனுடைய அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். தேவனுடைய அப்பத்தின் வீட்டுக்கு அந்த நட்சத்திரம் வழி நடத்துகிறது. ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செய்வார்? வழி நடத்துகிறார். போ அங்கே கல்வாரிக்கு போ, கல்வாரி டேபர்னக்கிள் போ, அங்கே வார்த்தை இருக்கிறது, அங்கே அப்பம் இருக்கிறது, ஜீவ அப்பம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு போ. ஏழாம் தூதனுடைய செய்தி என்ன? எங்கே வழி நடத்துறது? அந்த ஜீவ அப்பம் இருக்கிற இடத்துக்கு வழி நடத்துறது. நீங்களும் ஸ்டாராக இருக்கீங்க. நீங்கள் என்ன செய்றீங்க? அந்த பீப்புளை வந்து கத்திரிட்ட கொண்டு வரீங்க. யுவர் அ ஸ்டார். எங்கே வார்த்தை இருக்கிறதோ அங்கே வழி நடத்துங்க. அந்த நட்சத்திரத்துடைய பர்பஸ் அது தான். இயேசு கிறிஸ்து நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறார், பிரைட் மார்னிங் ஸ்டாராக இருக்கிறார். நான் தாவீதின் வேறு சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன். ரியல் ஸ்டார் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் டே ஸ்டார் என்று அழைக்கப்படுகிறார். 1 பேதுரு 18:19 அவர் டே ஸ்டார் என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் பைபிளில் விடிவெள்ளி உங்களுடைய இருதயங்களில் உதிக்கும் அளவும் நீங்கள் வந்து கவனித்துக் கொண்டிருங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஆங்கில பைபிளில் டே ஸ்டார், டே ஸ்டார்னா சூரியன், டே ஸ்டார் பகல் நட்சத்திரம், அது வந்து சூரியனாக இருக்குது. சன் இஸ் ஆல்சோ எ ஸ்டார். அதனால் இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக இருக்கிறார். அப்படி என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அந்த அவருடைய கரத்திலே ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த ஏழு நட்சத்திரங்கள் ஏழு சபைகளின் தூதர்களாம் என்று வெளிப்படுத்தல் 1:20 நம்ம வாசிக்கிறோம். 2 பேதுரு 1:19 வாசிக்கலாம்.
அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
We have also a more sure word of prophecy. Where unto ye do well that ye take heed unto the light that shineth in the dark places until the day dawn and the day star arise in your heart. Day star arise in your heart. உங்களுடைய இருதயத்திலே அந்த டே ஸ்டார் அது உதிக்க வேண்டும். டே ஸ்டார்னா என்னது? சூரியன். அதெல்லாம் ராத்திரியில் தான் நட்சத்திரம் தெரியும். அதான் இயேசு கிறிஸ்து அந்த முன்னணையில் பிறந்தார். இன்றைக்கு முன்னணை வந்து நம்முடைய ஹார்ட். நம்முடைய ஹார்ட்டில் அந்த டே ஸ்டார் உதிக்க வேண்டும். டே ஸ்டார் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். உங்களுடைய அன்றைக்கு மாட்டுத் தொழுதில் பிறந்தார். இன்றைக்கு உங்களுடைய ஹார்ட் தான் அந்த மாட்டுத் தொழுவோம். அந்த ஹார்ட்டில் அவர் பிறக்க வேண்டும் என்று இங்கே பேதுரு அங்கே சொல்லுகிறார். அதனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த நட்சத்திரமானது அவர்களை இயேசு கிறிஸ்து இருந்த இடம் வரைக்கும் வழி நடத்தினது. அப்பொழுது அவர்கள் பிள்ளையை கண்டு அங்கே தொழுது கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கவனிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்துறாங்க. 6 ட்ரம்பட்ஸ் வந்து அவர்களை தங்களுடைய சொந்த தேசத்தில் கூட்டி சேர்த்துருக்குது. எதற்காக தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க? மேசியாவை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். 6th ட்ரம்பட், வெளிப்படுத்தல் 8 அதிகாரம் இதில் 6 வசனத்திலிருந்து நம்ம 13 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, முதலாவது எக்காலமானது அது பூமியிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. 2 எக்காலம் வந்து சமுத்திரத்தில் 1/3 ஒரு பங்கு பாதிக்கப்படுகிறது. 3 எக்காலம் வந்து நீரூற்றுகள் அங்கே பாதிக்கப்படுது, எல்லாமே மாசுபட்டு போகிறது. அதன் பின்பு 4 எக்காலம் வந்து சூரிய சந்திர நட்சத்திரங்களை பாதிக்கிறது. அதன் பின்பு என்ன செய்கிறான், ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வந்து அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். 13 வாசிக்கலாம்.
பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன், அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்.
பூமியில் குடியிருக்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்றாங்க. 5 எக்காலம், 6 எக்காலம் ஐயோ 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 ஆபத்து வரும். 5 எக்காலம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், 6 எக்காலம் செகண்ட் வேர்ல்டு வார், 7 எக்காலம் தேர்டு வேர்ல்டு வார். பூமியும் இது சென்றால் சமுத்திரமும் நீரூற்றுகளும் ஆகாய மண்டலமும் எல்லாமே இப்பொழுது பொலியூட்டட் ஆகிவிட்டது. மனுஷன் தன் அறிவினால் தேவன் உண்டாக்கின இந்த உலகத்தை மாசுபடுத்தி விட்டான். பின்பு 5 எக்காலம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், 6 எக்காலம் செகண்ட் வேர்ல்டு வார். இது என்ன செய்கிறது என்றால், ஹிட்லர், முசோனினி, எய்க்மன், ஸ்டாலின் போன்ற கொடுங்கோல் மன்னர்கள் யூதர்களை துன்பப்படுத்தினாலே அவர்கள் தங்களுடைய சொந்த தேசம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவங்க எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்? 7 எக்காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். 7 எக்காலம் வந்து ஊதும் பொழுது இது அப்பொழுது அவர்கள் வந்து கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். 2 சாட்சிகள் வரும் பொழுது மோசஸ் அண்ட் எலைஜா வந்து அவங்களுடைய மெசேஜினால அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள், அவர்தான் தேவன், அவரை நம்ம சிலுவையில் அறிந்து விட்டோம் என்று மனங்கசந்து அழுது புலம்புவார்கள். அவர்கள் மீட்கப்படுவார்கள். 144,000 மீட்கப்படுவார்கள். இப்பொழுது அவங்க சொந்த தேசத்தில் வந்திருக்கிறாங்க. கடந்த நாளில் நான் சொல்லியிருக்கேன், 90,00,000 மக்கள் தான் இருக்கிறாங்க. யூதர்கள் மொத்தம் 90,00,000 தான், 1 கோடி கூட கிடையாது. ஆனால் உலகத்தில் யாரும் அவங்கள ஜெயிக்க முடியாது. அவங்ககிட்ட இருக்கிற விஞ்ஞானம் ரொம்ப அதிகம். எல்லாருமே இன்டெலிஜென்ட் ஃபெல்லோ தான், ஒருத்தர் விடாமல். யாரும் முட்டாள்கள், படிப்பறிவு இல்லாதவங்க கிடையாது. எல்லாமே எஜுகேட்டட் தான், எல்லாம் ரொம்ப ரொம்ப ஞானம் உள்ளவங்க. மொசாட் என்றதான உளவு பிரிவு இருக்கிறது. யார் அவங்களுக்கு விரோதி எந்த நாட்டில் இருந்தாலும் கரெக்டாக துல்லியமாக அவங்கள தூக்கிடுவாங்க, அவங்கள பிடிச்சி கொலை பண்ணிடுவாங்க. ஓ, அவங்களுடைய விரோதிகள் எந்த நாட்டிலையும் போய் பதுங்க முடியாது, கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. உளவுத்துறையில் இஸ்ரேல் நாட்டுக்கு ஈக்குவலாக யாரும் கிடையாது. அவங்க நாட்டில் விளைகிறதே அவங்க சாப்பிட்றாங்க. அவங்க இறக்குமதி செய்வதில்லை, அவங்க ஏற்றுமதி தான் செய்கிறாங்க. எல்லா துறையிலையும் அந்த நாடு செழிப்பாக இருக்கிறது. ஏன் வந்து அவங்க கர்த்தருடைய ஜனங்கள், தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்காங்க. 2000 வருஷமாக தங்களுடைய தேசத்தை இழந்து போய் 80 நாடுல செதறி இருந்தவர்கள் இந்த 6 எக்காலமானது அவங்க வந்து அவர்களை வந்து தங்களுடைய சொந்த தேசத்துக்கு கூட்டி சேர்த்திருக்கிறது. ஹல்லேலூயா. 7 டம்பத்துக்காக காத்திருக்கிறார்கள். அப்பொழுது 144,000 பேர் மீட்கப்படுவார்கள். நம்மவும் 7 டம்பத்துக்காக காத்திருக்கிறோம். நம்ம 7 டம்பத் வரும்பொழுது இதை என்ன செய்யணும், நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். கண்ணிமை பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே கண்ணிமை பொழுதிலே நம்ம வந்து இதை நம்ம சேஞ்ச் ஆகி எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று அறிந்திருக்கிறோம். 1 Corinthians 15:51-52 அவ்விதமாக சொல்லுகிறது. 7 தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாக மாறினது என்ற கம்பீர சத்தம் வானத்திலே உண்டாயிற்று என்று அங்கே சொல்லப்படுது. வெளிப்படுத்தல் 11:15 வாசிக்கலாம்.
7 தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின.
அங்கே கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின என்ன கம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயிற்று. பாருங்க, அந்த 7 டம்பத்துக்காக காத்திருக்கிறோம். 7 டம்பத் நமக்கு ரேப்சர், அவங்களுக்கு 2 சாட்சிகளை கொண்டு வருது, அவங்க மீட்கப்படுறாங்க. நமக்கு வந்து 6 முத்திரைகள் நம்மளை வந்து வார்த்தையில் கொண்டு வந்திருக்கிறது. 7 முத்திரை, இட் இஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட். அது சவுண்ட் வாய்ஸ் ட்ரம்பாக இருக்கிறது. சவுட் வந்து இப்போ பென்காம் மூலமாக உலகமெங்கிலும் செய்தி போனது. இப்பொழுது வாய்ஸ் மணவாட்டியின் சத்தமானது உலகமெங்கிலும் போய்கொண்டிருக்கிறது. இப்போ என்ன 4 பரிமாணம் ஓப்பன் ஆகியிருக்கிறது. செய்தி உலகமெங்கிலும் போகிறது. இங்கே ஒரு அறிவிப்பு கொடுத்தா கூட சொல்லியிருந்தாங்க. என்னுடைய மனைவி கீழே விழுந்து தலையில் அடிபட்டுச்சு. அதை எத்தனை பேரை கேட்டாச்சு. எப்படி அவங்களுக்கு தெரியுது? யூடியூப். இங்கே ஒரு வார்த்தை சொன்னாலே அதெல்லாம் கமிச்சிக்கிடுறாங்க. பாருங்க, இதை மாதிரி ஒரு காலம் இது வரைக்கும் வந்ததில்லை. அதே அதை பேசுகிற அதே நேரத்தில் லைவாக கேட்டிருந்தாங்க. என்ன நடக்குதுன்னு இங்கே தெரியும். இங்கே பிள்ளைகள் என்ன செய்ய ப்ரோக்ராம் இதெல்லாமே வந்து என்ன செய்யுது வெளியிடப்பட்டிருக்கிறது. எல்லோரும் பார்ப்பாங்க. எப்படி இந்த மாதிரி காலம் வந்துச்சா? இப்பொழுது மணவாட்டியின் சத்தம் உலகமெங்கிலும் போகிறது. 7 தூதனுடைய சத்தத்தை தொடர்ந்து மணவாட்டியின் சத்தம், இதுதான் ஃபினிஷிங் ஒர்க். ஆண்டவர் மணவாட்டியை கொண்டு தம்முடைய கடைசி ஊழியத்தை செய்கிறார். பில்டிங் எல்லாம் கட்டி ஒயிட் வாஷ் பெயின் பெயிண்ட் பண்ணி இதை அழகுபடுத்துகிறா தான் பில்டிங் அழகாக இருக்கும். பில்டிங் வேலை முடிஞ்சால் கூட அழகாக இருக்காது. அழகுபடுத்துகிற ஊழியம் தான் காஸ்ட்லியானது. நம்ம பில்டிங்கில் சீலிங் போட்டுட்டோம், இனிமேல் செலவு இல்லைன்னு நினைக்கூடாது. அதுக்கு பிறகு தான் அதிக செலவு வரும். அந்த ஃபினிஷிங் ஒர்க் வந்து காஸ்ட்லி. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த ஃபினிஷிங் ஒர்க்கை செய்கிறார். யாரை கொண்டு செய்கிறார்? தம்முடைய மனவாட்டியை கொண்டு செய்கிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அவள் மூலமாக இந்த கடைசி ஊழியத்தை அவர் செய்கிறார். இப்பொழுது அந்த அது அந்த ஒர்க்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ஸ் பிரைட் வாய்ஸ், ஆவியும் மணவாட்டியும் வாய் என்கிறார்கள். அதன் மீது நம்ம ட்ரம்பத்துக்காக காத்திருக்கும் பொழுது ஒரு கண்ணிமை பொழுதிலே நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். ஆமீன். அதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அவங்க 2 சாட்சிகளுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்பொழுது பாதாள குழி திறக்கப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் அது திறக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அந்த கீ, பாதாள குழியின் கீ வந்து கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழி திறக்கப்பட்டு உலகமெங்கிலும் என்ன செய்யணும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினால ஜனங்கள் அதிக பாவிகளாக இருக்கிறாங்க. அவங்களுடைய மைண்ட் எல்லாமே கெட்டுப்போச்சு. நல்லா இருக்கிறவனும் யூடியூப் பார்த்தா கெட்டு போவான். சர்ச்சுக்கே வராமல் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருப்பான். கேட்டால் நான் மெசேஜை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. மனசு கெட்டு போச்சு, குடும்பம் கெட்டு அழிஞ்சு போகும். குடிய குடிய கெடுக்கணும்னா இந்த செல்ஃபோனும் குடிய கெடுத்து போடும். அதனுடைய விளைவுகள்லாம் பின்னால் தான் தெரியும். இப்போ தெரியாது, உடனே தெரியாது. காலப்போக்கில் அந்த விளைவு தெரியும். செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்குது. சர்ச்சுக்கு வராமல் இருக்கிற நிலைமை பரிதாபமாக இருக்கும். ஏன்னா இந்த டெக்னாலஜி இது வந்து எல்லோரும் மனசையும் வஞ்சித்துட்டு உலகம் அனைத்தையும் உலகத்தில் இருக்க எல்லாரையும் கெடுத்து போட்டு விட்டது. பாதாள குழி திறக்கப்பட்டு விட்டது. இதோ லூசிபர் மேலேருந்து கீழே விழுந்துட்டான். ஆண்டவர் அவனை தள்ளிட்டார். இப்பொழுது என்ன செய்யணும்னா பரலோகமும் திறந்திருக்கிறது. பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்துவும் இறங்கி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 10:1-2 வாசிக்கலாம்.
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது.
இதோ பரலோகமும் திறந்திருக்கிறது. பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். அவர் மேகத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் இன்னைக்கு கிராஸ் டார்க்னஸ்ல இருக்குது. அவர் வந்து உலகம் காரிருள் உலகத்தை சூழ்ந்திருந்தது. த பீப்புள் ஆஃப் த என்டையர் எர்த், பூமியில் இருக்கிற எல்லாருமே கிராஸ் டார்க்னஸ்ல இருக்கிறாங்க. அதனால சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. இந்த ப்ராபெட் மெசஞ்சரை பார்க்க விடாதபடி, இந்த ஸ்டாரை பார்க்க விடாதபடி அது அந்தகாரம் சூழ்ந்திருக்கு. இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவரை ஜனங்கள் பார்க்காதபடி, அதை தியானிக்காதபடி, வார்த்தையில் வந்தவங்களே அதை தியானிக்காம வீட்டில் உட்காந்து செல்ஃபோன் பார்க்குறேன்னா மற்றவங்களை என்ன சொல்லணும்? வார்த்தையை பற்றி தெரியாதவங்க இதை போய் சிந்திப்பாங்களா, இதை பார்ப்பாங்களா? அதனால் அந்த ஐந்தாம் பரிமாணம், நாலாம் பரிமாணம் திறக்கப்பட்டதுனாலே இந்த ப்ராபெட் ஸ்டாரை, மல்கியா நாலாம் அதிகாரத்தில் இருக்க ஸ்டாரை அவங்களால பார்க்க முடியலை. அதனால் வார்த்தையை குறித்து யாருக்கும் அறிவு கிடையாது. எல்லாம் டார்க்னஸ்ஸாக இருக்குது. அவங்களுடைய இருதயம் வந்து அந்தகாரப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியத்தை பற்றி அறியாதவளாக இருக்கிறார். நிறைய பேருக்கு இந்த ஊழியத்தை பற்றி தெரியாது. கத்தர் இந்த கடைசி காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஏழு முத்திரையை திறந்து தேவரேசத்தை வெளிப்பட்டிருக்கார். ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவருடைய கம்மிங்கினுடைய தேர்ட் ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். விரைவிலே பாடி சேஞ்ச் வரும், ஒன்றும் தெரியாது. ஏனென்றால் அந்த குழியின் புகையினாலே அந்தகாரப்பட்டிருக்குது. உலகம் வந்து ஃபில்த்தில் இருக்குது. ஃபில்த் அண்ட் லைஸ், அசுத்தத்திலும் பொய்யிலும் இருக்கிறது. The filth and lies that Hollywood, with its perverted culture, has portrayed into the minds of the masses. ஜனங்களுடைய பெரும்பான்மையான ஜனங்களுடைய மனசு கெட்டு போட்டது. ஹாலிவுட் சினிமா, ஆபாச காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சூனியத்தால் எல்லா ஜனங்களும் மோசம் போய்விட்டார்கள். பாருங்கள், இப்பொழுது அவிதமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கு நாங்கள் ஐந்தாம் எக்காலத்தை வாசிக்கிறோம். பதிமூணுலேருந்து இருபத்தொன்று வரைக்கு ஆறாம் எக்காலத்தை வாசிக்கிறோம். அது ஃபர்ஸ்ட் வேல்வர், இது செகண்ட் வேல்வர். வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கு ஓப்பனிங் ஆஃப் த சீல நம்ம வாசிக்கிறோம். முத்திரைகள் திறக்கப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம். அதன் பின்பு இதோ வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரம் எட்டுலேருந்து பதினொன்று வரைக்கும் மணவாட்டி ஊழியத்தை வாசிக்கிறோம். எல்லாமே வெளிப்படுத்தலில் இருக்கு. இப்போ என்ன நடக்குதுங்க தான் இருக்கும். உலகத்தின் மக்கள் இக்னரன்ஸில் இருக்காங்க. இதை பற்றி ஒன்றும் தெரியாது. இந்த நாலேஜ் கிடையாது. கிறிஸ்தவங்களுக்கு இந்த நாலேஜ் கிடையாது. வெளிப்படுத்தல் பதினொன்று பதினஞ்சு ஏழாம் தூது ஏழாம் எக்கால ஊதும் பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யங்களாக மாறுகிறது. தேர்டு வேர்ல்டு வார் வருகிறது. தேர்டு வேர்ல்டு வார் அட்டாமிக் ஃபயரில் உலகம் எல்லாம் அழிந்து ஆண்டவர் ஹோலி ஃபயரை கொண்டு வந்து எல்லாத்தையும் ஆண்டவர் அழித்து போட்டு இந்த உலகத்தை சுத்திகரித்து உலகத்தை ஏதேனாக அவர் ரீக்ரியேட் பண்ணி அங்கே நம்ம வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட நம்ம இங்கே உலகத்தில் வந்து ஆளுகை செய்ய போகிறோம். இதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லா ராஜ்யங்களும் எல்லா கட்சிகளும் எல்லா அரசியல் கட்சிகளும் அழிஞ்சு போகும். ஒன்று விடாமல் எல்லாம் அழிஞ்சு போகும். ஆண்டவர் இந்த உலகம் தீட்டுப்பட்ட இந்த உலகத்தை ஆண்டவர் வந்து ஏதேனாக அவர் மாற்றுகிறார். ஏதேன் எப்படி இருந்ததோ அதே போல் மாற்றி அங்கே ஆதாம் ஏவாள் மறுபடியும் இந்த அங்கே ஏதேனுக்கு வருகிறார்கள். ஆதாம் கிறிஸ்து, ஏவாள் வந்து சபை. அதனால் கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டி இந்த உலகத்தை ஆயிரம் வருஷம் ஆளுகை செய்ய போகிறார்கள். அதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மைட்டி ஏஞ்சல் இறங்கி இருக்கிறார். ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் இன்னொரு பாதத்தை பூமியின் மேலும் வச்சு சிங்கம் கர்ச்சிப்பது போல் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். இரண்டாம் சந்த வாசிக்கலாம்.
திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா
கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். இந்த வேர்ட் கமிங், பரிபூர்ணமான வார்த்தை, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அதான் முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கு. அங்கே சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும். சமுத்திரம் எது? அதான் வந்து வாடிகன், ரோம். பூமி எது? அமெரிக்கா. ஆவிக்குரிய பிராரமாக பார்த்தா அது ஜேசபெல் ஆகாபாக இருக்கிறது. அமெரிக்காவும் ரோமாபுரியும் அது நியாய தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிறது. ரோம் அண்ட் அமெரிக்கா, ஜேசபல் அண்ட் ஆகாப், எலெக்டட் பீப்புள் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வருகிறாங்க. புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்குது, உங்கள் பேரை அங்கே பார்க்குறீங்க. புஸ்தகம் திறக்கப்படலைன்னா பேரை பார்க்க முடியாது. புஸ்தகம் ஏழு முத்திரையெல்லாம் முத்திரிக்கப்பட்டிருக்குது. வானதில்லாத பூமி இல்லாத பூமியின் கீழாத ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்க முடியல. யோவான் அழுகிறான். அப்பொழுது அவனுக்கு மூப்பரில் ஒருவன் என்ன சொல்லுகிறார் என்றால், யூதா கோத்து சிங்கமும் தாவீது வேதமானவர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாக ஒருவர் ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கூடிய வலதுகரத்தில் புஸ்தகத்தை வாங்குகிறார். அந்த புஸ்தகத்தை வாங்கின பொழுது இதோ அது வந்து என்ன திறக்கப்படுகிறது. அப்பொழுது யோவான் கழி கூறுகிறான், ஏனென்றால் அவன் பேர் அங்கே இருக்குது. மிக முத்திரை திறக்கப்பட்டுச்சு, முத்திரை திறக்கப்படும், ஒரே சீல்ஸு சீல்ஸு. 30 வருஷமாக ஒரு சபையில் ஒரு போதகர் சீல்ஸு சீல்ஸுன்னு அவர் பிரசங்கம் பண்ணார். அவர் பேரை அங்கே பார்த்தார், அவர் பார்க்கல. முத்திரைகள் திறக்கப்பட்டால் நம்ம பேரை பார்க்கணும். இன்றைக்கு நம்ம பேரை பார்க்குறோம். யுவர் நேம் பீயிங் கால்டு பை த வேர்ல்டு, உங்களுடைய பேர் அழைக்கப்படுகிறது. செவன் தண்டர்ஸ்னால் அந்த ரெவலேஷன், செவன் தண்டர்ஸ் ஆர் த ரெவலேஷன் கண்டெய்ன் இன் த செவன் சீல்ஸ் தட் ஓப்பன் த என்டையர் மிஸ்ட்ரி ஆஃப் த பைபிள். இப்பொழுது எல்லா மிஸ்ட்ரியும் நமக்கு வெளிப்படுத்தப்படுது. செவன் தண்டர்ஸ் அங்கே தங்கள் சத்தங்களை முழங்கினது. நம்ம அந்த வெளிப்பாடுகளை கேட்குறோம், நம்முடைய பேர் அழைக்கப்படுகிறது, நமக்கு ராப்சரிங் ஃபெய்த் வருகிறது. ஹல்லேலூயா. பாதாள குழி திறக்கப்படும் பொழுது இதோ பரலோகமும் திறக்கப்படுது. உலகம் ரொம்ப ஈவிலாக இருக்கிறது. டெலிவிஷன் இதோ என்ன, இன்டர்நெட் மூலமாக சாட்டன் வந்து என்ன ஜனங்களுடைய இதயத்தை எல்லாம் கெடுத்து போட்டு விட்டான். அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு இப்படி வெளிப்பாடு தரலன்னா நம்மளும் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கும். சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது கத்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுகிறார். அதனால் அங்கே வந்து அங்கே அவன் ஒயிட் ஹார்ஸில் வரும்பொழுது ஆண்டவர் சிங்கத்தின் ஆவி அனுப்பி அதை காம்பாக்ட் பண்ணுறதுக்காக எதிர்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை ஒரு ஸ்பிரிட்டை கொண்டு வருகிறார். இப்போ சாத்தான் பேல் ஹார்ஸில் பிரயாணம் பண்ணும்பொழுது ஆண்டவர் ஈகிள் அனாய்டிங்கை கொண்டு வருகிறார். இந்த வெளிப்பாடுகள் வந்ததுனால தான் நம்ம பாவம் செய்ய முடியல, அல்லது நம்ம ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிட்டு கிடப்போம். நம்ம கூட மனசில் சமாதானம் இருக்காது. சாத்தான் எதெல்லாம் உன்னை கொண்டு நம்மளை சிக்க வச்சிருவோம். இந்த வெளிப்பாட்டினால நம்ம அதை ஜெயித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நமக்கு ஈக்கில் அனாய்டிங்கை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ரெண்டு பர்சன் இருக்கிறாங்க. ரெண்டு பர்சன் வந்து இதோ பாதாள குழி திறக்கப்பட்டிருக்கிறது. லூசிபர் அங்கே மேலேருந்து கீழே விழுந்து விட்டான். இதை கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். 2 பர்சன், ஒன்று லூசிபர், இன்னொன்று வந்து இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. த மைட்டி ஏஞ்சல். 2 ட்ரீஸ் இருக்கிறது. ஒன்று வந்து ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இப்பொழுது இந்த ஆன்லைன் மூலமாக எல்லாம் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டு எதுனாலும் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதனால் ஆன்லைன் மூலமாக நம்ம இன்டர்நெட் மூலமாக ஜனங்களுக்கு இன்றைக்கி அறிவு பெருகி போச்சு. ட்ரீ ஆஃப் நாலேஜி இப்போ ஆக்சஸ் பண்ணுறாங்க. நம்ம ட்ரீ ஆஃப் லைஃப் ஆக்சஸ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. 2 ட்ரீலையும் இப்போ ஆக்சஸ் பண்ண வேண்டிய நேரம். அது வந்து காட்ஸ் ஏடனில் இருந்தது, இப்பொழுது நம்ம சாட்டன் சேடனில் இருக்கிறோம். 2 ட்ரீஸ் இருக்கிறாங்க, 2 பர்சன் இருக்கிறாங்க. நல்ல லூசிபர் இருக்கிறான். இதோ கத்தர் அங்கே கிறிஸ்து இங்கே வேர்ட் ஃபார்மாக இருக்கிறார், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறார். நம்ம ரெண்டையும் அக்சஸ் பண்ணலாம். நம்ம எது வேண்டுவனாலும் நம்ம சூஸ் பண்ணலாம். நம்ம இதை தெரிந்து கொள்ளாமா? 24 மணி நேரம் தூங்குகிற நேரத்தை தவிர ஒரே செல்ஃபோன் பார்க்குறது எப்படி? இந்த அந்த ஆத்மா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தோடு அக்சஸ் பண்ணி மரணத்தை ஏற்படுத்தும். நம்ம ஜீவ விருட்சத்தை அக்சஸ் பண்ணுகிறோம். ஆண்டவர் மெசேஜ் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் நேரடியாக கேட்குறீங்க, வீட்டில் போய் கேட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா உங்களுக்கு புரியும், மனசில் இன்னும் நல்லா பதியும். என்கிட்ட ஒரு சிலர் என்ன சொல்வாங்க, நான் 2-3 முறை கேட்குறேன் பாஸ்டர், முதல் முறை கேட்டால் அது வந்து ஓரளவு புரியுது, 2வது முறை கேட்டால் இன்னும் நல்லா புரியுது. அப்படி அவங்கவங்க 3 ஆஃப் லைஃபோடு ஆக்சஸ் பண்ணுறாங்க. 2 மரமும் இப்பொழுது இருக்கிறது. அந்த 2 மரத்தில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். இதோ லூசிபரையும் சூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து கிறிஸ்துவையும் சூஸ் பண்ணலாம். 2 கிரேட் ஸ்டார் இருக்கிறாங்க. அதனால் இயேசுவும் ஸ்டாராக இருக்கிறார், லூசிபரும் ஒரு ஸ்டாராக இருக்கிறார். அவன் வானத்திலிருந்து விழுந்த நட்சத்திரம். இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டையும் நீங்கள் எப்பொழுது அக்சஸ் பண்ண முடியும்? அவிதமான ஒரு நேரத்தில் நம்ம இருக்கிறோம். ஸ்டார் சைன்ஸ் பெஸ்ட் இன் டார்க்னஸ் ஆஃப் நைட். ஸ்டார் எப்பொழுது அதிகமாக பிரகாசிக்குன்னா ரொம்ப இருளாக இருக்கிற நேரத்தில். ரொம்ப இருட்டாக இருந்துச்சுன்னா ஸ்டார் நல்லா தெரியும். பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஸ்டார் வந்து நல்லா தெரியாது. அதனால் இப்போ அதிக இருட்டு, அதிக பாவம், அதிக இக்னரன்ஸ், ஜனங்களுடைய மைண்டெல்லாம் ஸ்பாயில் ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் இதோ இந்த ஸ்டார் வந்து அதிகமாக பிரகாசிக்கிறது. நீங்களும் ஸ்டாராக இருக்கிறீங்க, எல்லா தூதனும் ஸ்டாராக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவும் ஸ்டாராக இருக்கார். இப்பொழுது ஸ்டார் வந்து நிறைய ஸ்டார் வந்திருக்குது. இந்த ஸ்டார், இந்த மணவாட்டி, இதோ உலகம் எங்கிருக்க மணவாட்டி இப்பொழுது அரிய இருட்டில் பிரகாசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாவம் அதிகமாக பெருகியிருக்கிறது, அந்தகாரம் இருக்கிறது. இந்த அந்தகாரத்தில் தான் இப்பொழுது அதிகமாக பிரகாசிக்கிறது. இப்போ தான் அது பிரகாசிக்கிறது. நட்சத்திரத்தை சரியாக கண்டுபிடிக்க முடியும். நாலு கெட்ட பெண்கள் தான் ஒரு நல்ல பெண்ணை உறுதிப்படுத்துகிறாங்க. அதனால் நாலு கெட்ட பெண்கள் எதை குறிக்கிறாங்க? இது பெண், இந்த பெண்களை போல அந்த பெண் நல்ல பெண், அதனுடைய கேரக்டர் நல்ல கேரக்டர். இதை வச்சு அதை கம்பேர் பண்ணுறாங்க. அதை உலகம் இன்னைக்கு இருளில் இருக்கும் பொழுது, பலவிதமான தவறான காரியங்களில் இருக்கும் பொழுது நம்ம செய்தியை நம்ம வந்து இன்றைக்கி அதை வெளிப்படுத்துது. ஹல்லேலூயா. இவங்க மெசேஜில் இருக்காங்க, இவங்க ஆவிக்குரியவங்க, இந்த பாஸ்டர் ஆவிக்குரியவர், கரெக்டாக போதிப்பார். அந்த அப்படி இருக்கிறது தான் நிரூபித்து காண்பிக்கும். அந்த மூன்று ஞானிகள், சாஸ்திரிகள், நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தினது. அங்கே மேய்ப்பர்களை அங்கே என்ன செய்வது என்றால் அந்த ஏஞ்சல் வழி நடத்தினார். சிமியோனை பசுத்த ஆவியானவர் வழி நடத்தினார். எனக்கு டெஸ்டினேஷன் என்னென்னா பேசன் ஆஃப் கிரைஸ்டை வரணும். அதே போல் கத்தர் நட்சத்திரத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். இதோ அந்த ஏஞ்சல் இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறார். அப்பியரிங் ஆஃப் கேப்ரியல். இதோ ஏஞ்சலும் இருக்கிறார், ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறது. சிமியோனுக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட்டு இப்பொழுது அந்த குழந்தை வந்திருக்குது, தேவாலயத்துக்கு வந்திருக்கு. நீ போ, இந்த நேரத்தில் போனால் பார்க்கலாம். பசு தாவியானார் அவனோடு கூட பேசுகிறார். லூக்கா 2 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது மரியாள் அங்கே குழந்தையை வைத்து கொண்டிருக்கிறார். அங்கே பசு தாவியானவர் என்ன வெளிப்படுத்துகிறார்? அந்த குழந்தை தான் கிறிஸ்து. அதுதான் கிறிஸ்து. உலகத்தை ஆளப்போகிறது அதுதான் கிறிஸ்து. உடனே அந்த குழந்தையை எடுத்து ஆசீர்வதிக்கிறான். ஆண்டவரே, நான் இப்பொழுது மரித்தால் நலமாய் இருக்கும். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும்னாலே மரிக்க மாட்டாய் என்று பசு தாவியானவர் சொல்லியிருந்தார். இப்பொழுது பசு தாவினாலே வழி நடத்தப்பட்டு கொண்டு வருகிறான். இப்பொழுது எல்லா லீடிங்கும் இருக்குது. ஏஞ்சல் லீட் பண்ணுகிறா, ஸ்டார் லீட் பண்ணுகிறது, ஏதோ பரிசுத்த ஆவியான் லீட் பண்ண, எல்லாமே கிறிஸ்து இடத்துல தான் நம்மை வழி நடத்தும். அந்த டெஸ்டினேஷன் வந்து கிரைஸ்ட். டினாமினேஷன் என்ன செய்கிறது? மனுஷனுடைய இதயத்தை டைவெர்ட் பண்ணுகிறது. அது அந்த ஸ்டார் வந்து அவங்க மனுஷனுடைய இதயத்தை டைவெர்ட் பண்ணி அந்த டெஸ்டினேஷனை அவங்க அடைய முடியாது. அந்த ஸ்டாரை குறித்து பிரதர் பிரணாம் என்ன சொல்லுகிறாருங்கிறத நான் சொல்லி முடிச்சிட போகிறேன். இன்னும் 10 இருக்கிறது. 52 7/13 ஏர்லி ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்றதான செய்தியில் பிரதர் பிரணாம் விதமாக சொல்லுகிறார். அண்ட் ஒன் டே வைல் ஐ வாஸ் வார்டன், ஐ வாஸ் கோயிங் ஆன் த பஸ் அண்ட் ஸ்டாண்டிங் தேர், நான் வந்து பஸ்ஸில் வந்து போய்கொண்டிருந்தேன். நான் பஸ்ஸில் நின்று கொண்டு பிரயாணம் பண்ணினேன். அப்பொழுது ஒரு அம்மா அங்கே பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க. ஐ லுக்ட் அரவுண்ட், பிக் ஸ்ட்ராங் உமன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறாங்க. செட்டிங் தேர் வெல் ட்ரெஸ், அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஷீ லுக்ட் அப் அட் மீ அண்ட் செட், ஹவு டு யூ டூ அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்னை பார்த்து நீ எப்படி இருக்கிறா என்று கேட்டும் பொழுது இவர் வந்து குட் ஈவினிங் சொல்கிறாரு, ஆனால் பேசக்கு மனசு இல்லை. அப்பொழுது அந்த அம்மா வந்து, கொஞ்ச நேரம் நான் உங்கள்கிட்ட பேசணும், இல்லை இவர் வந்து பேசுறதுக்கு செவி கொடுக்கலை. அப்பொழுது அந்த அம்மா கேட்குறாங்க, ஆர் யூ அன் ஆஃபீஸர், நீங்கள் ஒரு ஆஃபீஸரான்னு கேட்கும் பொழுது பிரதர் பிரணாம் சொல்கிறார், கன்சர்வேஷன் என்று சொல்லுகிறார். அதாவது வனலாக்கா அதிகாரியாக இருக்கிறார், கேம் வார்டனாக இருக்கிறார். மலையில் வேட்டையாட போகிறவங்களை கண்காணிப்பது, மலையை கண்காணிப்பது, மிருகங்களை கண்காணிப்பது, அந்த வேலையில் அவர் இருக்கிறார். அதான் கேம் வார்டன். கேம்னா நம்ம வேட்டை விளையாடுதுன்னு கிடையாது. கேம்னா வேட்டைன்னு அர்த்தம். பென்காம் ஒரு ஹண்டராக இருப்பனாலே அவருக்கு கன்சர்வேஷன் ஆஃபீஸராக இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்தானத்தில் அவருக்கு வேலை கிடச்சிருக்கு. அவர் வந்து கேம் வார்டனாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கிறார். அப்பொழுது அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, ஐ ஆம் அன் அஸ்ட்ராலஜிஸ்ட், நான் வந்து வானசாஸ்திரம் படித்தவள். அவர் பின்னால் ஒரு செயலர் இருக்கான், ஒரு செயலர் படகோட்டி. அந்த படகோட்டி பெரிய பென்காம் பின்னால் பஸ்ஸில் நின்று கொண்டிருக்கிறான். நான் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு விருப்பப்படுறேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஐ வுட் லைக் டு டாக் டு யூ எ ஃபியூ மினிட்ஸ். குட் ஐ ஸ்பீக் டு யூ ஜஸ்ட் எ மூமெண்ட், கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசலாமான்னு கேட்குறாரு. பிரதர் பிரணாம், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு ஹர். நம்ம வந்து அவரோட அந்த அம்மாவோட பேசக்கு பிரதர் பிரணாமுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா பிரதர் பிரணாம் இப்பொழுது அவர் ரசிக்கப்படலை, ரொம்ப யங் மேனாக இருக்கிறார். அவருக்கு இன்னும் சத்தியம் வெளிப்படலை. அவ்விதமாக இருக்கும் பொழுது சில ஜனங்கள் அவர்கிட்ட பேசி ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. இதனால் யாருக்கிட்டையும் பேசக்கு அவருக்கு மனசில்லை. அதனால் நான் பேச மனசில்லைன்னு சொல்கிறாரு. அவள் சொல்கிறார், டிட் யூ நோ யூ வேர் போர்ன் அட் அண்டர் ஏ சைன், நீ ஒரு அடையாளத்தின் கீழே பிறந்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா என்று அந்த அம்மா கேட்குறாங்க. எனக்கு அதை பற்றிலாம் தெரிய எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறார். ஐ டோன்ட் வாண்ட் டு நோ நத்திங் அபவுட் இட், அதை பற்றி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்படிலாம் நீ பிஹேவ் பண்ணக்கூடாது, நீ கொஞ்சம் வந்து பொறுமையாக பிஹேவ் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் அதுக்கெல்லாம் செவி கொடுக்கலை, அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்பொழுது அந்த அம்மா சொல்லுகிறாங்க, ஐ ஆம் ஆன் மை ரோட் டு சிக்காகோ, நான் சிக்காகோவுக்கு நான் போய்கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் கோயிங் டு சீ மை சன், நான் என்னுடைய மகனை பார்க்க போகிறேன், விச் இஸ் எ பேப்டிஸ்ட் மினிஸ்டர், அவர் வந்து பாப்டிஸ்ட் ஸ்தாபனத்தில் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். ஐ ஒர்க் இன் த ஒயிட் ஹவுஸ், நான் வந்து வெள்ளை மாளிகையில் வேலை பார்க்குறேன். நீ முதலாவது தெரிஞ்சுக்கிட வேணும், நான் வந்து அஸ்ட்ரானமி படிச்சிருக்கிறேன். சி செட், டிட் யூ நோ த ஃபஸ்ட் திங், டிட் யூ நோ த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல் அஸ்ட்ரானமி and bow and how they do, na yes astronomy vana sastram patti unakku theriyuma, na adha vandu padichirukken vella maaliyile, naan vandu avidhamana anga poruppu enakku kodukapattirukkirathu. Well I work in the white house, vella maaliyile andha amma vela paakkranga, adanalla avanga appadi solranga, sollittu piragu thodandu pesranga, pesi enna solranga na, Perhaps I will tell you just exactly when you was born. Would you believe me? நீ வந்து என்னைக்கு பிறந்தானே நான் சொல்ல முடியும். அப்படி சொன்னால் நீ என்ன நம்புவியா? அப்பொழுது பிரதர் சொல்றார், யூ கான்ட் டூ இட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ், உங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஓ எஸ் ஐ கேன், நான் சொல்ல முடியும் என்று அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, யூ வாஸ் பார்ன் ஆன் ஏப்ரல் த சிக்ஸ்த் அட் 5 o'clock இன் த மார்னிங் இன் 1909, 1909 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு நீ பிறந்திருக்கிறா. ஆச்சரியமாக போச்சு பிரதர் பிரணாம், எப்படி என்னுடைய டேட்டா பேர்த்து இந்த டைம் எல்லாமே கரெக்டாக சொல்ல முடிஞ்சு. அவங்க நட்சத்திரத்தை வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க. நீ அந்த அடையாளத்தின் கீழே பிறந்திருக்கிறாய், நீ இந்த நேரத்தில் கரெக்டாக பிறந்திருக்கான்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஒரு நாள் அந்த அம்மாவை பார்த்தது கிடையாது. அவங்க நட்சத்திரங்களை பற்றி படிச்சிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எனக்கு பின்னால் இருக்க செயலர் இருக்கிறார், படகோட்டி இருக்கிறார், அவரை சொல்ல முடியுமா? அவரை சொல்ல முடியாது, உன்னை தான் நான் சொல்ல முடியும். நீ தான் அடையாளத்தின் கீழே பிறந்திருக்கிற. பிகாஸ் யூ வேர் போர்ன் அண்டர் எ சைன், வை கான்ட் யூ டெல் ஹிம், இந்த செயலர் பிறந்ததை ஏன் சொல்ல முடியலை? ஏனென்றால் நீ வந்து ஒரு அடையாளத்தின் கீழே பிறந்திருக்கிறாய் என்று சொல்லுகிறார். பிறகு அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ வந்து கிறிஸ்டின் தானே, உனக்கு சத்தியம் தெரியுமா, இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது 3 நட்சத்திரங்கள் தோன்றின. Those 3 stars went together and made the 1 star that hung over Christ. 3 ஸ்டார்கள் வந்தது, அந்த 3 ஸ்டார்கள் 3 சாசிகளை கொண்டு வந்தது, அது வந்து மூணு ஒன்றா சேரும் பொழுது இந்த மூணு சாசிகளும் ஒன்றா சேர்ந்தாங்க. அந்த நட்சத்திரம் வந்து பிரயாணப்பட்டு இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துக்கு கரெக்டாக கொண்டு போச்சு, இவங்கள கொண்டு போச்சு. இது நடந்த காரியம். த்ரீ ஸ்டார்ஸ் வந்து த்ரீ ஸ்டார் அந்த வைஸ்மேனை கொண்டு வந்து அவங்க ஒன்றா மீட் பண்ணி அந்த த்ரீ ஸ்டார்ஸும் ஒன்றா இணைஞ்சிது. ஒரு கான்ஸ்டலேஷன், ஒரு நட்சத்திர கூட்டமாக அது மாறி இணைஞ்சி அது வந்து இயேசு கிறிஸ்து இருக்கிற பெத்லேமுக்கு வழி நடத்தினது. தோஸ் த்ரீ ஸ்டார்ஸ் வென் டுகெதர் அண்ட் மெய்டு ஒன் ஸ்டார் தட் ஹங் ஓவர் கிரைஸ்ட். அது கிறிஸ்துக்கு மேலே அங்கே வந்து தொங்கிக் கொண்டிருந்தது. பின்பு என்ன ஆனது? In commemoration of the greatest gift that was ever given the earth. ஒரு பெரிய கிஃப்ட் இயேசு வந்து உலகத்துக்கு ஒரு பெரிய கிஃப்ட். நீங்களும் மற்றவங்களுக்கு கிஃப்டாக இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு கிஃப்ட், ஒரு கிஃப்டாக இருக்கிறீங்க. பாஸ்டர் ஒரு கிஃப்டாக இருக்க வேண்டும். அவருடைய மெசேஜின் மூலமாக அநேகர் மீட்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெறணும். பாஸ்டர் நீங்கள் ஒரு கிஃப்ட். ஆனால் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். Greatest gift that God ever give the earth, He sends back something lesser in commemoration of that time. அப்படின்னு சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்து கிரேட்டஸ்ட் கிஃப்ட். இந்த மூணு நட்சத்திரங்களும் சேரும் பொழுது, ஒன்றா சேரும் பொழுது கிறிஸ்து அங்கே பிறந்திருக்கிறார். அவர் உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட அது பெரிய கிஃப்டாக இருக்கிறார் என்று அங்கே சொல்லும் பொழுது அவர் பிறந்த பெண்ணா சொல்லுவார், லேடி ஐ எம் நாட் எ கிறிஸ்டியன். லேடி நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. I have nothing to do with the preachers. பரசிங்கியாரில் பற்றி எனக்கு ஒன்றுமே எனக்கு இது எனக்கு ஒன்றும் ஒத்து வராது. ஐ டோன்ட் நோ நத்திங் அபவுட் ஸ்டார்ஸ். நட்சத்திரங்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் வந்து கேம் வார்டன் இந்தியானாவில் இருக்கிறேன். நான் வன பாதுகாப்பு துறையால் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் டூயிங் த பெஸ்ட் தட் ஐ கேன். அந்த வேலையை நான் வந்து ஒழுங்காக செய்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார். தொடர்ந்து அந்த அம்மா சொல்கிறத அந்த இந்த செய்தியில் இல்லை, வேறு செய்தியில் இருக்குது. அந்த நட்சத்திரங்கள் மூன்றும் கலைந்து போய்விட்டது. மூணு சுவாசிகளும் தங்கள் இருப்பிடத்துக்கு போய்விட்டார்கள். அதன் பின்பு 1909 ஏப்ரல் மாதம் 6 ஐந்து மணிக்கு அந்த கலைஞ்சு போன அந்த மூணு நட்சத்திரங்களும் மறுபடியும் ஒரே அலைன்மெண்ட்டில் வந்திருக்கு. அந்த நட்சத்திரங்கள் அந்த அலைன்மெண்ட்டில் 1909 வரும் பொழுது அந்த நட்சத்திரங்கள் ஒரே அது ஒரு அல்ல ஒன்றாக அலைன்மெண்ட்டில் வரும் பொழுது அந்த நேரத்தில் நீ பிறந்திருக்கிற. அதைத்தான் வந்து நான் உன்னுடைய பிறந்த நேரத்தை நான் பிறந்த நாளை நான் சொல்லுகிறேன். அந்த நட்சத்திரத்தின் கீழ் நீ பிறந்திருக்கிறாய். அந்த அடையாளத்தின் கீழே பிறந்திருக்கிறாய். இயேசு கிறிஸ்து அந்த அடையாளத்தின் கீழே பிறந்தார். அதே மாதிரி வந்திருக்கார். 2000 பிறகு அதே மூன்று நட்சத்திரங்கள் ஒரே அலைன்மெண்ட்டாக வரும் பொழுது அந்த நேரத்தில் நீ பிறந்திருக்கிறாய் என்று அங்கே அந்த அம்மா சொல்லும் பொழுது அவர் அதை கேர் பண்ணலை. ஆனால் அவர் மனசில் அதை இருக்குது. அவர் செய்தியில் அநேக இடத்துல அதை சொல்லுகிறார். அதனால் அருமையானே அந்த நட்சத்திரங்கள் இணையும் பொழுது அந்த நட்சத்திரம் அவங்களை வழி நடத்தி செல்லுகிறது. எருசலேமுக்கு வழி நடத்துகிறது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கு. ஹல்லேலூயா. இப்போ மறுபடியும் அந்த நட்சத்திரங்கள் வரும் பொழுது பிரணாம் பிறக்கும் பொழுது அங்கே சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்குது. நீங்கள் இப்போ அந்த ஒளித்தில் இருக்கிறீங்க. அதெல்லாம் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி என்னென்னா த்ரீ புல்ஸ். அது முதல்ல வந்து ஹீலிங், ரெண்டாவது ப்ராபஸி, மூணாவது ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட். அவர் வியாதிகளை சுகமாக்கிறார். திரளான கூட்டமான ஜனங்கள் வர்றாங்க. பின்பு இருதயத்தின் ரகசியத்தை சொல்லுகிறார். சமாரியஸ்ரியை பார்த்து உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல. எப்படி என்னை பற்றி சொன்னீர்? அதெல்லாம் திடீர் ஒரு தீர்க்க தரிசியா? மேசியா வரும் பொழுது இன்னும் ரொம்ப நிறையா சொல்லுவார் என்று சொல்லும் பொழுது நான் தான் உன்னோட பேசிக்கிட்டு இருக்க நான் தான் சொல்லும் பொழுது ஊருக்குள்ளே போய் நான் மேசியா வந்திருக்கிறார். ஜீசஸ் இஸ் ஹியர் நவ். ஹல்லேலூயா. இப்போ ஜீசஸ் இஸ் ஹியர் நவ். மறுபடியும் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஒரு மனுஷன் மூலமாக அது வந்திருக்கிறது. அது முதலாவது ஆபிராமுக்கு வந்தது, ரெண்டாவது யூதர்களுக்கு வந்தது. அவர் இறைத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இப்பொழுது மூணாவது பிரதர் பென்காம் மூலமாக இது அந்த ஊழியம் வந்திருக்கு. பிரதர் பென்காம் சன் ஆஃப் மேன் அல்ல, அந்த ஊழியம் மறுபடியும் வந்திருக்கு. ஹீலிங் ப்ராபஸி, அதன் பின்பு ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. ஆண்டவர் வந்து மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணாலும் அவங்களுக்கு ஜீவன் இல்லை. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. எழுபது பேர் கூட போயிட்டாங்க. இது கடினமான உபதேசம். அதனால் பிரதர் பென்காம் வந்து வியாதியில் சுகமாக்கும் பொழுது தரளான கூட்டம் வந்தது. இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது இன்னும் நிறைய கூட்டம் வந்தது. அவங்களுடைய பேர், அவங்க ஊர், அவங்களுக்கு என்ன வியாதி இருக்கிறது, மனசில் என்ன நினைக்கிறாங்க, அதை கூட சொல்லிடுவார். இதனால் லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. பின்பு வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சு போக ஆரம்பித்தாங்க. ஆனால் ஓப்பனிங் அந்த வேர்டு இப்பொழுது கண்டினியூ ஆகி கொண்டிருக்கு. அல்லேலூயா. அவர் மரித்த பின்பும் இந்த ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு இப்பொழுது அதிகமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்ம இன்றைக்கி தேட்புல்ல இருக்கிறோம். முதலாவது இழுப்பு ஹீலிங், ரெண்டாவது ப்ராபசி, மூணாவது ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. இப்பொழுது அந்த ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு பிரதர் பென்காமோடு ஸ்டாப் ஆகலை, அது இன்றைக்கி கண்டினியூ ஆகி கொண்டிருக்கிறது. பிரதர் பென்காம் பேசாத அந்த பகுதியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். நம்முடைய வெப்சைட்டில் எல்லாமே இருக்கிறது. என்னன்னா இட் இஸ் இது சன் மினிஸ்ட்ரி ரிவீலிங் த சீக்ரெட். ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு இன்னைக்கு மனவாட்டி மூலமாக கண்டினியூ ஆகி கொண்டிருக்கிறது. அதனால் அந்த நட்சத்திரங்கள் மறுபடியும் வரும்பொழுது பிரதர் பென்காம் பிறந்திருக்கிறார். அதனால் அந்த கிஃப்ட்ஸ் வந்து மறுபடியும் வந்திருக்கிறது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. இயேசு பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. அன்றைக்கு மாம்சத்தில் பிறந்தார், இன்றைக்கி ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக வந்திருக்கிறார். அந்த மினிஸ்ட்ரியில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி நம்ம என்ன செய்யும், ராப்சருக்கு ஆயத்தப்படுத்தும். நம்மளாம் ஜெபிக்கலாம். கிறிஸ்மஸ் மறுபடியும் வந்திருக்கிறது. ஆனால் சோபனங்கள் பண்டிகை கொண்டாடுதல இருக்கிறார்கள், புசிப்பதும் குடிப்பதில் இருக்கிறார்கள். நம்ம அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது, ரொம்ப வருஷம் ஆகிவிட்டது. இன்றைக்கி நமக்கு கிறிஸ்மஸ் மாதிரியே தெரியலை. ஆனால் சோபத்து மக்களுக்கு இது மிகப்பெரிய பண்டிகை. உலகத்தில் இருக்க கிறிஸ்தவர்களுக்கு இது பெரிய பண்டிகை. அதிக சேல்ஸ் ஆகிறது கிறிஸ்மஸ் நாள் தான். அதெல்லாம் வியாபாரிகள் ஒரு வருஷம் நடக்கிற சேல்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மாதத்தில் நடந்து போகுது. இது ஒரு கமர்ஷியல் டே ஆக அவங்களுக்கு இருக்கிறது. இது ஒரு ஃபெஸ்டிவல் டே ஆக இருக்கிறது. ஆனால் மறுபடியும் கிறிஸ்மஸ் வந்திருக்கிறது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. ஸ்டார் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது. அந்த அடையாளத்தின் கீழ் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியை பறக்க வைத்து அவர் செய்த அதே ஊழியம் மறுபடியும் செய்யும்படியாக உலகத்துக்கு தன்னை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறீங்க. உங்களுக்கு இது பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சரை கொண்டு வரும். அதனால் எல்லோரும் கத்திற்கு சோத்திரங்களை ஏறடுப்போம். கத்தாவே சோத்திரம் மண்டபரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், இயேசுவே நன்றி. சோத்திரம் மண்டபரே, தேங்க்யூ ஜீசஸ். ஆவி ஆத்மா சரீரமும் பலியாகவே படைக்கிறேன். ஆவி ஆத்மா சரீரமும் பலியாகவே படைக்கிறே, எந்த ஏவும் சித்தம் என்னில் நிறைவேற தந்தே என்னை முற்றுமே, எந்த ஏன் சித்தம் உன்னில் நிறைவேற தந்தே என்னை முற்றுமே. மன்னாதி மன்னன் ஆதி மன்னன். எல்லாரும் 197வது பாடல், பாட்டு புஸ்தல 197வது பாடல், கடைசி சரணம். எனக்கு வாய்ஸ் கிளியரா வரல. எல்லாரும் கருத்தை உணர்ந்தவர்களாக நாம ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரிக்கு ஒப்பு கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுப்போம். அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேற மன்னாதி மன்னன் இம்மானுவேலன் இயேசு கிறிஸ்து நம்முடைய அந்த முன்னணி நம்முடைய இருதயத்திலே அவர் தோன்றி இருக்கிறார். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு நம்முடைய இருதயத்திலே தோன்றி இருக்கிறது. அல்ல, நம்ம அதை கருத்தை உணர்ந்தவர்களாக அந்த மூணாவது சரணத்தை பாடலாம். ஆவி ஆத்மா சரீரமும் பலியாகவே படைக்கிறேன், ஆவி ஆத்மா சரீரம் பலியாகவே படைக்கிறேன். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தையை தியானித்தோம். கடைசி சண்டே ஈவினிங் சர்வீஸுக்கு வந்திருக்கிறோம். முதல் சண்டே ஈவினிங் சர்வீஸுக்கு வந்த நாங்கள் இப்பொழுது கடைசி சண்டே ஈவினிங் வந்திருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் உமக்கு ஆராதனை செய்யவும், உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும், உம்முடைய ஊழியத்தை செய்யவும் எவ்வளோ கிரேஸ் தந்திருக்கிறீங்க. எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களை எவ்வளோ ஆசீர்வாதத்தை நாளை எங்களை நிரப்பி இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கிறிஸ்மஸ் நாளாக இருக்கிறது. உலகமெங்கிலும் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடும் பொழுது, அவள் உலகப்பிராரமாக கிறிஸ்மஸ் கொண்டாடும் பொழுது, நாங்கள் அந்த கிறிஸ்மஸை குறித்த வெளிப்பாடு என்ன என்பதை இந்த நாளிலே தியானிப்பது அது பொருத்தமாக இருக்கும் என்று ரெண்டு பிரசங்கங்கள் பண்ணப்பட்டிருக்கிறது. காலையிலையும் மாலையிலையும் உடைய பிள்ளைகள் கிறிஸ்மஸ் மெசேஜை கேட்டிருக்கிறாங்க, இந்த வெளிப்பாட்டை கேட்டிருக்கிறார்கள். இந்த வெளிப்பாடு உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அந்த பாடி சேஞ்சுக்கு வழி நடத்துட்டு, ரேப்சருக்கு வழி நடத்துட்டு. நீர் ஆண்டவரே எங்களுடைய இதயத்தில் டே ஸ்டார் இப்பொழுது தோன்றி இருக்கிறது. விடிவெள்ளி எங்களுடைய இதயத்தில் உதித்து இருக்கிறது. மாட்டுத் தொழுவத்தில் அல்ல, பெத்லகேமில் அல்ல, இப்பொழுது இங்கே நீர் ஆண்டவரே அந்த வெளிப்பாட்டை கொடுத்துருக்கிறீர். எங்களுடைய ஒவ்வொரு இதயத்திலையும் ஆண்டவரே அந்த டே ஸ்டார் தோன்றி இருக்கிறது. இவ்விதமாக நாங்கள் ஆண்டவரே வார்த்தையை தியானித்திருக்கிறோம். ஸ்டார் எங்களை வழி நடத்திருக்கு. ஏழாவது நட்சத்திரம் எங்களை பெத்லகேமுக்கு, அப்பத்தின் வீட்டுக்கு வழி நடத்தியிருக்கிறது. நாங்கள் எல்லாரும் ஸ்டாராக இருக்கிறோம். அநேக ஆத்மாக்களை வார்த்தைக்கு வழி நடத்த எங்கள் அனைவரையும் நீர் பயன்படுத்துவீராக. நாங்கள் இருள் சூழ்ந்த லோகத்திலே நட்சத்திரங்களைப் போல, சுடர்களைப் போல பிரகாசிக்க கிருபத்தார். நாங்கள் இந்த வார்த்தையை ஷேர் பண்ணி அநேகரை இந்த புல்னஸ் ஆஃப் பேர்டு கிறிஸ்துக்குள்ளே அழைக்கத்தக்கதாக, இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரிக்கு அழைக்கத்தக்கதாக, இந்த சீக்கிரட்டை நாங்கள் ரிவீல் பண்ண எங்கள் அனைவரையும் நீர் பயன்படுத்தும். அந்த மேய்ப்பர்கள் எல்லா இடத்துலையும் போய் சொன்னார்கள், கர்த்தாவே உம்மை பார்த்த அனைவரும் பிரசித்தப்படுத்தினார்கள். நாங்கள் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்த எங்கள் அனைவரையும் பயன்படுத்தும். இந்த வருஷத்தை நாங்கள் ஓடி முடித்து புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க கிருபத்தார். அந்த நியூ இயர் சர்வீஸ் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வசனத்தை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் தாமே எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.